அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் செயல்கூடும் என்னான எம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. இன்று வருமோ நாளைக்கே வருமோ, அல்லது மற்றென்று வருமோ அறியேன் எங்கோவே. துன்றுமல வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவானுபவம் விளங்க. தெருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே, திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே. உருவிளங்க உயிர் விளங்க, உணர்ச்சியது விளங்க, உலகமெல்லாம் விளங்க. அருள் உதவு பெருந்தாயாம் மறுவிளங்கு, குடல் வள்ளி மகிழ்ந்தொரு பால் விளங்க. வயங்குமணி புது விளங்க, வளர்ந்த சிவக்குழந்தே. அன்பினும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பினும் குடில் புகும் அரசே. அன்பினும் வளைக்குட்படுபெறும் பொருளே, அன்பினும் கரத்த மரமுதே. அன்பினும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பினும் உயிர் ஒளிர் அறிவே. அன்பினும் அணுவுள் அமைந்த பேருளியே, அன்புருவாம் பரசிவமே. ஞாயிற்றுக்கிழமை 2018 பிப்ரவரி மாதம் 11 வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அமெரிக்கா நடத்துகின்ற நேரலை நிகழ்வில் பன்னாட்டு தொலைபேசி வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் நம்மோடு இணைந்திருக்கும் அனைத்து ஆன்மனைய சகோதர சகோதரிகளையும் வள்ளல் பெருமான் தலைமையில் நடக்கும் இந்த நிகழ்வுக்கு வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். இன்று சுத்த சன்மார்க்கம் என்ற தலைப்பில் நம்மிடையே உரையாற்றுவதற்காக நாகப்பட்டினம் மாவட்டம் திருவன்காடு தெய்வத் திரு டாக்டர் ஜெயராஜமூர்த்தி MBBS DCH FHIV ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களை அன்போடு உவகை பொங்க வரவேற்கின்றோம். வந்தனம் ஐயா, வருக வருக. திரு ஜெயராஜ் ஐயா அவர்கள் திருவருட்பா பாடல். வணக்கம் ஐயா. திரு ஜெயராஜ் ஐயா அவர்கள் திருவருட்பா பாடல்களை படிக்க நான் இப்போது வேண்டிக் கொள்கிறேன்.
நன்றி ஐயா. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இறந்து இறந்து இழைத்ததெல்லாம் போதும் இந்த உடம்பே இயற்கை உடம்பாக, அது இன்னமுதம் அழித்து என் புறம் தழுதி அகம்புணர்ந்தே கலந்து கொண்ட நாளும் பூரணமாம் சிவபோகம் பொங்கியிட விளைந்தேன். இறந்து 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 போய் கரியை பெற நினைத்தே, ஏமாந்த பேதையர் போல் என நினையேன். பெரிய திருக்கதவும் திறந்தருளி அணைந்திடுவாய் சிற்றபை வாழ் அரசே, சித்த சிகாமணியே என் திரு நட நாயகனே. பொய்யுடையார் விளைகின்ற புணர்ச்சி விளைந்தேனோ, பூன விளைந்தேனோ, வான் காண விளைந்ததுனோ, மெய்யுடையாய் என்னோடு நீ விளையாட விளைந்தேன். விளையாட்டென்பது ஞானம் விளையும் விளையாட்டே. கையுடை பாம்பனையரோடும் ஆடுகின்றோய் எனது பண்பறிந்து நன்கு வைத்த பண்புடையோய் இன்னே செய்யுடை என்னோடு கூடி ஆட இருந்தருள்வாய் சித்த சிகாமணியே என் திரு நட நாயகனே. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி.
நன்றி ஜெயராஜய்யா.
நன்றி.
இப்பொழுது அறிமுக உரை. டாக்டர் ஜெய ராஜமூர்த்தி ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுக உரையை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஐயா அவர்கள் ஆங்கில மருத்துவத்தில் MBBS DCH FHIV போன்ற பட்டங்களை பெற்றுள்ளார்கள். தலைமை குடிமுறை மருத்துவராகவும் செம்பனார் கோயில் மருத்துவ அதிகாரியாகவும் செயல்பட்டு வருகிறார்கள். ஜெய ராஜமூர்த்தி ஐயா அவர்கள் திருவெண்காடு வள்ளலார் தமிழ் மன்றத்தின் தலைவராக தன்னுடைய சன்மார்க்க பணிகளை செய்து வருகிறார்கள். அதேபோல் பூம்புகார் தமிழ்ச்சங்கத்தில் பொருளாளராக இருந்து தன்னுடைய தமிழ் பணியையும் செய்து வருகிறார்கள். ஐயா அவர்கள் மருத்துவத்தில் பெரும் பணி செய்வதோடு ஒரு எழுத்தாளராக, இலக்கியவாதியாக, பேச்சாளராக, பற்றிமன்ற அணி தலைவராக, தொலைக்காட்சிகளிலும் தமிழுக்கும் பெருமை சேர்த்து வருகிறார்கள். இவை அனைத்திற்கும் மேலாக குறிப்பாக தன்மார்க்கத்தில் சீரிய பணிகளை செய்து வருகிறார்கள். 20 வருடங்களுக்கு மேலாக தைப்பூச நன்னாளிலே சித்தி வளாகத்தில் சொற்பொழிவாற்றி வருகிறார்கள். வெளிநாடுகளில் நடக்கும் சன்மார்க்க மாநாடுகளிலும் கருத்தரங்கங்களிலும் பங்கேற்று அங்கும் வள்ளல் பெருமானின் பெருமைகளை போற்றி வருகிறார்கள். பிரான்ஸ், மலேசியா போன்ற நாடுகளுக்கு ஐயா பயணம் செய்திருக்கிறார்கள். ஐயா அவர்கள் ஆற்றிய சன்மார்க்க பணிகளுக்காக சன்மார்க்க முரசு, வள்ளல் நேசன் போன்ற பல பல பட்டங்களை பெற்றுள்ளார்கள். வள்ளல் நேசன் என்ற பட்டத்தை டாக்டர் கலைஞர் அவர்கள் ஐயாவுக்கு கொடுத்துள்ளார்கள். டாக்டர் ராஜமூர்த்தி ஐயா அவர்கள் 1999 மாப்போசி ஐயா அவர்கள் எழுதிய வள்ளலார் கண்ட ஆன்மநேய ஒருமைப்பாடு என்ற புத்தகத்தை படித்து வள்ளல் பெருமானையும் சுத்த சன்மார்க்கத்தையும் பற்றி தெரிந்து கொண்டார்கள். அது முதல் வள்ளல் பெருமானால் ஈர்க்கப்பட்டு மேலும் தன்னுடைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். அதன் பயனாக பல புத்தகங்களையும் எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள். அவற்றில் சில வள்ளலாரும் பெரியாரும், புனிதர் வள்ளலாரின் புரட்சி பாதை, வைகுண்டர் வள்ளலார் ஒரு பார்வை, இது ஒரு உப்பாய்வு நூல். அதை தவிர சில கவிதை தொகுப்புகளையும் நூலாக வெளியிட்டுள்ளார்கள். அவை என் அம்பரா தூணியிலிருந்து மற்றும் நேசம் விரும்பும் நெருப்பு பூக்கள். இப்படிப்பட்ட பன்முக திறமை கொண்ட நமது ஐயா இன்று நம்மிடையே பேசுவது நமக்கெல்லாம் பெருமை அளிக்கிறது. தற்போது ஐயா அவர்கள் தன்னுடைய சுத்த சன்மார்க்கம் என்ற உரையை தொடங்குவார்கள். ஐயா வணக்கம். ஐயா, ஐயா நீங்க உங்க உரையை தொடங்கலாம்.
இன்றைய தினம் சுத்த சன்மார்க்கம் என்கின்ற தலைப்பின் கீழே என்னை இந்த இன்டர்நேஷனல் வள்ளலார் மிஷன் அமைப்பிலே பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை கண்ட ஆன்மநேயர் பிரசன்னா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக திருவருட்பாவில் இருந்து பாடல்களை இசைத்த ஐயா ஜெயராஜ் அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியினை காணொலி மூலமாக ஒலி வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சன்மார்க்க அன்பர்களுக்கும் இந்த வேளையிலே என்னுடைய வணக்கத்தை நான் உரித்தாக்குகின்றேன். கருத்தெருஞ்சோதி, அருத்தெருஞ்சோதி, தனித்தரும் கருணை, கருத்தெருஞ்சோதி, எல்லாம் செயல்கூறும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே எட்டு, பார்த்தாலும் நினைந்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் என்று கேட்டாலும் படிந்து உள்வந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கு நீத்த துவைக்கிறது, ஏறுத்தாலும் மயங்காது கணிந்த மருங்கனியே மெய்மை அறிவானந்தம் விளக்கம் அருள ஒரு ஈர்த்தாவென்று அன்பரலாதவர் பிரிவு நடிக்கும் தெய்வ நடத்தரசே என் சிறுமொழி இயற்றருளே. இயற்கை உண்மையாக, இயற்கை விளக்கமாக, இயற்கை இன்பமாக எங்கும் நீக்கமர நிறைந்து விளங்குகின்ற சிவமாம் அருட்பெருஞ்சோதியினை இந்த நேரத்திலே வணங்குகின்றேன். மாட்டுவிட்டால் பாடுகின்றேன், பணிவிட்டால் பணிகின்றேன், பதியை நீனை கூட்டவிட்டால் கூறுகின்றேன், கொழிவிட்டால் குழிகின்றேன், குறித்த ஊனை நீட்டவிட்டால் உண்கின்றேன், உறங்குவிட்டால் உறங்குகின்றேன், உறங்காது என்றும் ஆட்டுவிட்டால் ஆடுகின்றேன், அந்தோ சிறியேனால் ஆவது என்னே. வள்ளல் பெருமானார் இருவரு பிரகாச வள்ளலார் என்று வரலாற்றிலே பெயர் பெற்றவர். ராமலிங்கமாக சிதம்பரத்திற்கு அருகாமையிலே உள்ள மருவூரிலே ராமையா பிள்ளைக்கும் சின்னம்மைக்கும் மகனாக பிறந்தவர், 5வது மகனாக பிறந்தவர். உலக வரலாற்றிலே ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை என்கின்ற ஒரு உயர்ந்த தத்துவத்தை, சன்மார்க்கத்தை வழங்கி அருளியிருக்கக்கூடிய தீபகாருண்ய சீலர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரினுடைய அன்பு பிள்ளையாக விளங்குகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சித்த மருத்துவர். நானெல்லாம் சாதாரண உடம்பிற்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய மருத்துவர், சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர். அவர் ஒரு சித்த மருத்துவர் மட்டுமல்ல, அவர் மனப்பிணிக்கும் மருந்து கண்ட மருத்துவர். உயிர் பிணிக்கும் கூட ஆணவம் நன்மம் மாயையை போக்க சொல்லி, உயிர் பிணி இருக்க சொல்லி, மரணமிடா பெருவாழ்வு என்கின்ற அந்த உயர்ந்த அமுதத்தை இந்த உலகிற்கு வழங்கி சென்ற ஒரு மிகப்பெரிய மகான் ஞானி அவருடைய திருவடிகளை இந்த வேளையிலே நான் வணங்கி மகிழ்கின்றேன். பொதுவாக நான் மேடையிலே மக்கள் முன்னிலையிலே அவர்கள் கேட்க அவர்கள் முகத்தை பார்த்து கொண்டுதான் பேசுவது என்று அதுதான் வழக்கம். முதன்முறையாக தொலைபேசியினுடைய வாயிலாக உங்களிடத்திலே இந்த சுத்த சன்மார்க்கன் என்கின்ற இந்த தலைப்பின்றி நான் பேச வந்திருக்கின்றேன். வள்ளலார் மீது எனக்கு ஈடுபாடு வருவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக சொல்ல வேண்டுமானால் தமிழ் பற்று ஒன்று. ஏனென்றால் இந்த நேரத்திலே இன்றைய சூழ்நிலையிலே இக்காலகட்டத்திலே தமிழ்நாட்டிலே தமிழை பல பேர் மறந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே இதை நான் ஞாபகப்படுத்திதான் ஆக வேண்டும். வள்ளலார் தமிழின் மீது பல பெரிய பெற்றுக் கொண்டவர், ஆழங்கால் பட்டவர். விடம்பத்தையும் ஆறாவாரத்தையும் போதுபோக்கையும் பெருமரப்பையும் உண்டு கொண்டுகின்ற ஆரிய முதலான பாஷைகளே என்னுடைய ஆசை செல்ல ஒட்டாது அப்படின்னு பாடுதற்கும் திவித்தற்கும் இனிமையுடையதாய் பயிடுதற்கும் அறிவதற்கும் இலேசுடையதாய் சாகா கல்வியை இலேசி அறிவிப்பதாய் இருக்கக்கூடிய தென்மொழிகளில் ஒன்றான தமிழ் மொழி மீது பற்று கொள்ள செய்து அதிலேயே பல தோத்திர பாடல்களை செய்ய செய்வித்து அருள் நீர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்று அவர் கூறுகின்ற போது சமஸ்கிருதத்தை விட அதாவது வடமொழியை விட தமிழ் எந்த அளவிற்கு இனிமையான மொழி, சாகா கல்வியை நமக்கு தரக்கூடிய மொழி என்பதை மிக அருமையாக தன்னுடைய உரையினடையே தந்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தமிழ் என்கின்ற அந்த ஒரு சொல்லுக்கு இட்டு கூட்டல் ஆ கூட்டல் இன் கூட்டல் ஈ கூட்டல் ஈ என்கின்ற ஐந்து அலகுகளை உடையது நம்முடைய தமிழ் என்று ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய விளக்க உரையை பக்கம் பக்கமாக எழுதிய ஞானி வள்ளலார் ஒருவர்தான். அதே போல சமீபத்திலே தமிழ்தாய் வாழ்த்து ஒரு நிகழ்ச்சியிலே பாடப்பட்ட பொழுது காஞ்சி மடத்தினுடைய சங்கராச்சாரியராக இருந்தவர் இருக்கையிலேயே அமர்ந்து கொண்டிருக்கிறார். தமிழ் தாய்மொழியான தமிழ் மொழிக்கு தமிழ்நாட்டிலேயே மரியாதை தராமல் அமர்ந்து கொண்டிருப்பதற்கு பல காரணங்கள் அவர் சொல்லுகிறார். இருந்தாலும் கூட ஒவ்வொரு காலத்திலே அதாவது வள்ளலாருடைய காலத்திலே வாழ்ந்த சங்கராச்சாரியருக்கும் வள்ளலாருக்கும் இடையிலே ஒரு உரையாடல் நிகழ்ந்ததாம். அப்போது அது வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மொழியை பற்றி இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது உலக மொழிகளுக்கெல்லாம் எங்களுடைய சமஸ்கிருதம்தான் தாய்மொழி என்று அன்றைய சங்கராச்சாரியார் சொன்னபோது அப்படியானால் அதாவது அவர் சொல்றார் மாத்திரு பாஷான்னு சொல்றார். மாத்ருன்னு அம்மா தாய்மொழி. வள்ளலார் உடனடியாக சொல்கிறார் அப்படியானால் எங்கள் தமிழ் மொழி தந்தை மொழி பித்ரு பாஷா என்று உடனடியாக அவர் சொல்லுகிறார். அந்த நிலையிலே தாயை விட ஒரு வழி மேலாக தந்தை என்றால் ஒரு தாய்க்கே தாய் என்கின்ற ஒரு அந்தஸ்தினை ஒரு நிலையினை ஒரு தந்தையால் தான் தர முடியும். தாய் பிள்ளையை பெற்றால்தான் தாய் இல்லாவிட்டால் மலடி என அழைக்கப்படுவார். ஆகவே தந்தை மொழி என்று தமிழை அவர் உயர்த்தி பேசுகிறார். இப்படி நாம் நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். 6000 பாடல்களை அப்படியே தேனாக ஓடவிட்டவர் திருவருட்பா என்கின்ற அவருடைய பாடல்கள் முதல் 5 திருமுறைகளாகவும் 6 திருமுறை தனியாகவும் குவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் உள்ளே அருட்சி துணைஞ்சூரி அகவல் வருகிறது. அது மட்டுமில்லாமல் தமிழை பல நிலைகளில் ஆளுமை செய்தவர் அவருடைய மிகச்சிறந்த ஒரு சொற்பொழிவாளர் வியாக்கியான எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அவருடைய பேருவிசன் எல்லாம் படித்திருக்கிறீர்கள். மிகப்பெரிய ஒரு கவிஞர் புலவர் என்பதற்கு அவருடைய 6000 பாடல்களே சான்று. வெண்பா விருத்தப்பா வஞ்சிப்பா கலிப்பா என்று இருக்கக்கூடிய பாவைகள் அனைத்திலும் பாடல் செய்தவர். தமிழிலே கிட்டத்தட்ட 27 வகையான யாப்பு வகைகளை கையாண்டு பாடல்கள் செய்த பெருமை, அதே போல இசைப்பாடல்கள் பலவற்றை செய்த பெருமை வள்ளலாருக்கு சாரு. முத்தமிழிலே வித்தகர், இசைத்தமிழ் நாடகத்தமிழ் இயற்றமிழ் என்று முத்தமிழிலும் வல்லவராக விளங்கக்கூடிய வள்ளல் பெருமானார் தமிழ்நாட்டிலே தோன்றியிருக்கக்கூடிய ஞானிகளிலே கொஞ்சம் வித்தியாசமானவர், வேறுபட்டிருப்பவர். அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபில் யானும் ஒருவனன்றோ என்று அவரே பாடுகிறார். இந்த ஏழைப்படும் பாடு உனக்கு திருவுளச்சங்கடமோ இது தகுமோ இது முறையோ இது தர்மம் தானோ மாழிமணி புதுமடங்கிய வல்லாகி எனக்கு தந்தையளவோ நான் உனக்கு வாய்த்த மகனல்லவோ கோழி உலக உயிர் துயர நீ பொருத்த மாட்டேன் கொடுத்தருள் கொடுத்தருள் அருள் ஒளி இப்பொழுதே கொடுத்தருள் என்று வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மறைவில் இவர் ஒருவர். 7000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த தமிழகத்திலே ஒரு திருவள்ளுவர் பிறந்தார். சன்மார்க்கத்தை நமக்கு தந்தார். ஒத்த தெரிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாறு வைக்கப்படும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். பண்பு எனப்படும் பண்பை பற்றி சொல்லியிருக்கிறார். ஒழுக்கமுறையை சொல்லியிருக்கிறார். அன்புடைமையை சொல்லியிருக்கிறார். நிறைய சன்மார்க்க கருத்துக்களை அவர் தந்திருக்கிறார். 7000 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி ஒரு திருவள்ளுவரை பொழுது தமிழகம் பெருமை அடைந்ததோ கட்டியதற்குடைய அந்த பெருமைக்கு ஈடானது ஒரு பெருமையை 19 நூற்றாண்டிலே வள்ளலாரை பெற்ற போதும் பெருமை அடைந்தது. வாழையடி வாழை என அந்த அந்த மரபிலேயே திருவள்ளுவர் அதற்கு முன்பாக பல ஞானிகள் தோன்றியிருக்கலாம். ஆனால் திருவள்ளுவர் தொடங்கி அதற்கு பிறகு திருமூலர், அதன் பிறகு வந்த நாயன்மார்கள் திருஞான சம்பந்த சுந்தரர், அப்பர், தாயமானவர், அருணகிரிநாதர், பட்டினத்தடிகள், இப்படி வரிசையாக அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த வரிசையிலே 19 நூற்றாண்டில் தோன்றிய ஒரு மிகப்பெரிய சன்மார்க்க வித்தக சன்மார்க்க ஞானி, அனைத்து மதங்களினுடைய சாரத்தையும் உள்வாங்கி கொண்டு அனைத்து மதங்களையும் சாரங்களை உள்வாங்கி கொண்டதோடு மட்டுமல்லாமல் அவைகளையெல்லாம் தாண்டிய இந்திய அந்த மத கலப்பு இல்லாத ஒரு கோட்பாடை, ஒரு கொள்கையை, ஒரு நெறியை இது உலகத்திற்கு வழங்கி சென்றிருக்கிறார் வள்ளல் பெருமான். அதுதான் சுத்த சன்மார்க்கம் என்கின்ற அந்த கோட்பாடு. அகத்து கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட அவரும் இகத்தே படத்தை பெற்று மகிழ்ந்திருந்திருக்கின்ற இந்த யுகத்தை இறைவன் வருவிக்க உற்று அருளை பெற்றேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். இது சொல்லாம நம்ம வந்து சொற்பொழியை தொடவே முடியாது. ஏன்னா ஏன் அவர் உலகத்திற்கு வெளிவிக்க உற்று என்று அவர் சொல்லுகின்ற பொழுது பல பேர் அவதாரங்களாக காட்டப்படுகிறார்கள். 10 திருமால் 10 எடுத்தார். அதாவது இறைவனை மனித ஒரு விலங்கி வந்து சில வேலைகளை செய்துவிட்டு போனதாக நான் படித்திருக்கிறோம். ஆனால் இவர் வருவிக்கு உற்றதாக தன்னை சொல்கிறார். எதற்காகத்தால் அகத்து கருத்து, அதாவது உள்ளத்திலே பொறாமை, கோபம், பொய், வஞ்சகம் போன்ற தீய எண்ணங்களை வைத்துக் கொண்டு அகத்து கருத்து புறத்து வெளுத்திருக்கக்கூடியவர்கள், வெளியிலே வெள்ளாடி அணிந்து கொள்கிறார்கள், வெளியிலே நடிக்கிறார்கள், இப்படி இருக்கக்கூடிய மனிதர்களை சகத்தே திருத்தி அவர்கள் எல்லாம் சன்மார்க்க சங்கம், அதான் சுத்த சன்மார்க்க சங்கத்தை அடைய செய்துவிட்டு வாழ்கின்ற போதே சொர்க்கம் என்பதும் நரகம் என்பதும் யாருக்கும் தெரியாது. அது எங்க இருக்கு? இறந்ததற்கு பிறகு சொர்க்கம் போகலாம், செத்த பிறகு சிவலோகம் வைகுண்டம் போகலாம் என்று எண்ணி இருப்பார் சித்த மனிதர். அவரது சொல்லும் சாத்திரம் எல்லாம் பொய்யுரை என்று ஊரேடா சங்கம் என்று பாரதி கூட பின்னாளில் பாடுவார். அது யாருக்கும் தெரியாத ஒன்று. ஆனால் வாழ்கின்ற இந்த பூமியையே சொர்க்கலோகமாக சொர்க்க பூமியாக மாற்ற முடியும் என்பதற்காக அவதரித்தவர், அதாவது வருவிக்க உற்றவர் வள்ளல் பெருமானார். பன்னெறி சமயங்கள் மதங்கள் எந்திரும்போர் பவநெறி இதுவரை பரவியது இதனால் செந்நெறி அறிந்திலர் இறந்து இறந்து உலகோர் செறி இருள் அடைந்தனர். ஆதல் இனி புன்னெறி தவிர்த்து ஒரு பொது நெறி எனவான் புத்தமுக அருளிருந்த சுத்தமார்க்க தன்னெறி செலுத்துக என்ற நரசே தனி நடராஜ சகுரு மணி என்ற ஒரு பாட்டு ஒண்ணு போது நினைக்கிறேன். அதாவது இந்த உலகத்திலே வல்லதாருக்கு முன்பாக எவ்வளவோ மதங்கள், எவ்வளவோ சமயங்கள் தோன்றியிருக்கிறது. அவரே பட 6 கோடியாம் சமயங்கள் அவற்றின் அவை மேல் வீடு சேர்ந்து வேதாந்தம், சித்தாந்தம், நாதாந்தம், போதாந்தம், காலாந்தம், தேரு மற்றே அந்தத்து சிவம் வந்து என்று வேறு தெய்வம் கண்டிலேன் கண்டீரேல் பெரியர்கள் நீங்கள் விளம்புகள் என்று அவரே நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார். எத்தனையோ சமயங்கள், எவ்வளவோ மதங்கள் தோன்றியிருக்கின்றன. ஏன் இந்த சமயங்கள்லாம் தோற்றுவிக்கப்பட்டன? சமயம் என்கின்ற சொல்லே சமைத்தல் என்கின்ற அந்த வார்த்தையிலிருந்து வந்ததாக சொல்லுவார்கள். சமைத்தல் என்பது பக்குவப்படுத்துதல். அதாவது மனிதன் என்பவர் விலங்கு நிலையிலே இருக்கிறான், அவனை பக்குவப்படுத்தி ஒரு தெய்வ நிலைக்கு கொண்டு போக வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணிலே தோன்றியவைதான் மதங்கள். அப்படி பார்க்கின்ற போது சமைத்தல், அதாவது பச்சை காரிகளை அப்படியே நாம் சாப்பிட முடியாது, அதற்கு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் காரம் சேர்த்து கொஞ்சம் புளி சேர்த்து கொஞ்சம் சுவையாக அதை சமைக்கின்ற போது நாம் உண்ணுகின்றோம். அதை போல மனிதனை பக்குவப்படுத்தி தெய்வ நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட சில சமயங்கள் மதங்கள். ஆனால் இவைகளெல்லாம் அவைகள் எந்த நோக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்டனவோ அந்த நோக்கத்திற்காக அவைகள் இல்லாமல் மனிதரிடையே பிணக்குகளை, வேறுபாடுகளை, ஏற்றத்தாழ்வுகளை உண்டு பண்ணி உனது கடவுள் பெரியது, எனது கடவுள் பெரியது என்று ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு செத்து கொண்டிருக்கிறார்கள், செத்து கொண்டு இருந்தார்கள் என்பதுதான் உண்மை. இப்ப ஒண்ணுமே வேண்டாம், ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த உலகத்துல மனித உயிர்கள் நிறைய பேர் இறந்திருக்காங்க. இதுல இயற்கையினுடைய சீற்றத்தால் 1000 உயிர்கள் இறந்திருக்கின்றன, மனிதர்கள் செத்து முடிந்திருக்கிறார்கள். அது சுனாமியாக இருக்கட்டும், கடல் சீற்றமாக இருக்கட்டும், புயலாக இருக்கட்டும், வெள்ளமாக இருக்கட்டும், பூகம்பமாக இருக்கட்டும். அதற்கு அடுத்தபடியாக உலக வரலாற்றில் நாம் புரட்டி பார்த்தவையானால் மதப்போர்களால், சமய சண்டைகளால், அது திருவிழி போர் என்பார்கள், புனித போர் என்பார்கள், நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்து முஸ்லீம் கூட சண்டை, கிறிஸ்தவர்கள் கூட சண்டை, இந்து கிறிஸ்தவங்களோட சண்டை, இன்னும் சொல்ல போனால் சைவ சமயத்துக்குள்ளே வேதாந்த சித்தாந்தத்துக்குள்ள சண்டை, வைணவத்துக்குள்ள வடகலை தென்கலைக்குள்ள சண்டை, இப்படி அவங்க சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அதுதான் சொல்றாரு, பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றிடவோர் பவநெறி, அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத பவநெறி இதுவரை பரவியது இதனால் செந்நெறி அறிந்தில, அதாவது உண்மையான நெறி, செம்மையான நெறி அறிந்தில, இறந்து இறந்து உலகோ பெரு இருள் அடைந்ததா சொல்றாரு. அப்ப அவர் அறியாமை என்ற இருளிலேயே இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆதலில் இனி புன்னெறி தவிர்த்து இந்த நெறியை, இந்த தீய நெறிகளை
நமக்கு சரியான வழியை காட்ட நிறைய முடியாத அந்த நெறிகளை புன்னெறி தவிர்த்து ஒரு பொது நெறி என்கிறார். இந்த தன்மை சுத்தசமா இருக்கிறது என்பது ஒரு பொது நெறி. உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே நெறி எது என்று சொன்னால் அது நம்முடைய வல்லடார் காட்டியிருக்கக்கூடிய சுத்த சன்மார்க்கிறது தான். புதுநெறி என்னவான் புத்தபுது அருள்கின்ற சுத்த சன்மார்க்க தன்னெறி செலுத்துக என்ற என் அரசே தன் நடராஜ சர்க்குருமணியன். இப்போ நீங்க கேள்வி ஒரு உங்களுக்கே வரும், என்ன வல்லடார் உங்களுக்கு சுற்றுலா சொல்லிட்டாரு? இதேதான் நிறைய பேர் இதுதான் எல்லாரும் ஆரம்பிக்கிறது என்னுடைய நெறி பொது நெறி தானே சொல்றாங்க. வள்ளலார் நெறி மட்டும் இப்படி பொது நெறியாகவும் சுத்த சன்மார்க்க நெறியாகவும் நீங்க கேட்கலாம். ஆனா வள்ளலாருக்கு முன்பாக வாழையடி வாழை என பல திருக்கூட்ட மரபு வந்திருந்தாலும் கூட அவர்கள் எல்லாம் ஒரு சமயம் என்கின்ற ஒரு கட்டுக்குள் ஒரு தலைக்குள் இருந்துதான் பாடினார். இப்ப ஞானசம்பந்தர் பாடினார், தோளுடைய செவியன் வட்டி ஏறி ஒத்துவன் மதிசூடி காண்டுடைய சுழலை பொடி பூசியின் உள்ளங்கவர்களுடன் ஏடுடைய மலரால் மணினான் பணிந்திய தேர்வு செய்து பிடியுடைய பிரம்மா ஓம் தேவிய பிரம்மாண்டு பாடுறாரு. அறிய பாடுறாருன்னா சைவம் சைவத்திற்கு ஒரு புத்துயிரூட்ட அவர் தோன்றான் சைவம் என்று அதை கட்டுக்குள்ள அவர் அடங்கி விட்டார். அவ்வளவுதான். அதே போல நீங்க அப்பற படினாலும் அப்படிதான் சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனால் மாணிக்க வாசகரை கூட அவருடைய பாடல்கள் எல்லாம் எட்டாம் திருமுறையாக சைவ திருமுறையில வைக்கப்பட்டிருக்கின்றனர். சைவம் என்ற ஒரு கட்டுக்குள் இருந்து சிவனை பாடுகிறார், இந்த சிவநிலையை அடைய வேண்டும் என்று பாடியிருக்கிறார். அந்த சைவத்தை வெளியிட்டு வெளிவந்தவராக அவர் எந்த பாடலையும் பாடவில்லை. இப்ப தன்மார்க்கத்தை முதன் முதல்ல ஏற்படுத்தியது யாருன்னு கேட்டா திருமூலர். தன்மார்க்கம் என்கின்ற சொல்லை கிபி ஐந்தாம் நூற்றாண்டிலே திருமூலர் தான் முதல் முதல் கையாடுறார். அது நீங்க வரலாறு படித்து பார்த்தால் தெரியும். திருமூலருக்கு பிறகு தன்மார்க்கத்தை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தியவர் என்று சொன்னால் நம்ம வந்து மாணிக்க வாசகரை சொல்லலாம். மாணிக்க வாசகருடைய மார்க்கம் தன்மார்க்கம், தந்தது தன்மை கொண்டது என் தன்மை சங்கரா ஆறுகளோ சதுரர் எல்லாம் பாடுவார். நிறைய பால் நினைந்து தாயினும் சால பறிந்து பாவியினுடைய ஊனினை உடுத்தி உள்ளறி ஒழுக்கி உழைப்பில ஆனந்தமயமாய சீரணிச்சிருந்து புறப்படைந்திருந்த செல்வமே சிவருவானி அப்படிலாம் பாடுவார். இதெல்லாம் தன்மார்க்கம். அதற்கு பிறகு இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தியவர் தாய்மானவர். எல்லா உயிர்களும் இன்புற்று இருப்பது இல்லாமல் வேறுவந்த அறியப்படாதவர். ஆனா இந்த தாயமானவர் மாணிக்க வாசகர் திருமூல இருவரெல்லாம் சைவம் என்கின்ற சமயத்துக்கு உள்ளிருந்துதான் பாடினார்கள். ஆனால் வள்ளலார் ஒருவர் தான் அந்த சைவ நெறியை தாண்டி உங்களுக்கு பேருபுதேசம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பேருபுதேசத்திலே அவர் நிறைய இடத்துல சொல்றார், நான் தொடக்க காலத்திலே சீவம் சமயங்களில் எவ்வளவு நான் பட்டு கொண்டிருந்தேன், அவற்றையெல்லாம் நான் விட்டு விட்டு வெளியிலே வந்து விட்டேன். இது வந்து தொழூர் வேலாயுதம் இல்லையா இருக்கும், மற்றவர்களுக்கு நன்றாக தெரியும் அப்படின்லாம் சொல்லுவார். சைவம் வைரம் முதலிய சமயங்களில் வேளாண் சித்தாந்தம் முதலிய மதங்களில் நிச்சயிக்க வேண்டாம் என்று அந்த பேருவதத்தில் சொல்றாரு. நீங்க அதை படிச்சு பாருங்க. இப்போது என்னை ஆண்டவர் ஏறா நிலையுமே ஏற்றி இருக்கிறார். எல்லாவற்றையும் விட்டு விட்டதனால் வந்த தயவு இது லாபம், இது அதுக்கு காரணம் என்னுடைய தயவு. இந்த தயவு தான் இந்த இந்த நிலைக்கு ஏற்றி இருக்கிறது என்றெல்லாம் அவர் அழகாக சொல்கிறார். அதே போல என்னுடைய அந்த விண்ணப்பம் கூட நீங்க இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதும் படிக்க போறீங்க. அதுல சொல்லுவார், அழகா சொல்வார், எல்லாமுடைய அருட்பறிஞ்ச அற்புத கடவுளை இதுதொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடையாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விவேற்பங்களும் வருணம் ஆசிரம் முதலான உலகாச்சார சங்கற்ப விவேற்பங்களும் எங்கள் மனதில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும் அப்படிம்பார். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆண்மனேயே ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்கு எக்காலத்தை எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவு ஆகா என்ன வழி பாருங்க, எத்தனை பொருளா இருப்பாருங்க, எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விலங்க செய்வித்தருதல் வேண்டும். எல்லாமாகிய தனி தெரிந்த தலைமை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே தேவரீர் என்று அவர் வேண்டுவார். அந்த சுத்த சம்மார்க்க திரு இன்ப இன்னப்பத்திலேயே அவர் சொல்கிறார், அந்த தடைகளாக இருக்கக்கூடியவைகள் அந்த மதங்கள் மறக்க அதை எதனால் நீக்கிறார். அதை பொய் என்று பாடியவர்கள் சொல்லப்பா மதத்தை பே என்று சிறு வயதுல பாடுறார். தன்னுடைய பன்னெண்டாவது வயதுல உங்களுக்கு தெரியும், அதுதான் எல்லோருக்கும் பரிச்சயமான அந்த பாடல், ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் ஒரு வேண்டும். அதுல சொல்றாரு, மதமான பெய் பிடியாதிருக்கின்ற தன்னுடைய தெய்வமணி மாலையில முதல் பதியம் சொல்றாங்க. அந்த முதல் பதியத்திலே ஒரு முத்தாய்ப்பு வைக்கிறார் பாருங்க, மதமான பெய் பிடியாதிருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய அறிஞர்கள் எல்லாம் மேடையில் பேசுகின்ற போது அதை மேற்கோள் காட்டுகிறார்கள். அதே போல குறித்து உரைக்கின்றி இதனை கேள்வி இங்கே வன்மி கோணும் மன குரங்காலை நாணுகின்ற உலகில் வெறித்தவுமால் உபயனும் வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறித்த மதம் சமயமெல்லாம் பொய் பொய்யே அவற்றில் புகுதாதீர். இங்கேதாங்க வந்து சுத்த சன்மார்க்கம். இப்ப இத மாதிரி எல்லா மதத்தையும் எல்லா சமயத்தையும் பொய் பொய் என்று துண்டு தாடியவர் வள்ளலாரை போல வேறு எந்த ஞானியும் இல்லை என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான வளம். அப்புறம் இப்போ திருமூலர் சன்மார்க்கத்தை காட்டியிருக்கிறார். இந்த சன்மார்க்கத்துக்கு சுத்த சன்மார்க்கத்துக்கு எங்க வேறுபடுதுன்னா சொல்லுவாரு, உலகின் உயிர்களுக்கு உருவம் இடையூறலாம் விலக நீடைந்து விளக்கு அமர்கிற சுத்த சன்மார்க்க சுகநிலை விருக உத்தவனாக ஊங்குதான் பாட. நாமனே அந்த உத்தம நிலைக்கு மாற வேண்டும். ஆனால் உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. உடம்புக்குள்ள அவன் இருப்பதாக நினைத்துக் கொண்டு நாம் இந்த உடம்பை பாதுகாக்க வேண்டும் திருமலர் பாடுவார். இங்கே ஒரு வேறுபட்டு என்ன பாடாருன்னா, உலகினை உயிர்களுக்கு இருக்கக்கூடிய இடையூறுடன் இழக்கிவிட்டால் அவர்களுக்கு இன்பம் தந்தால் நீயே உத்தமனாகலாம் ஓங்குகலாம் என்று சொல்லுகின்ற போது நாமே உத்தமனாக முடியும். அதுதான் நாம் பெறக்கூடிய நான்கு வகையான புருஷார்த்தங்கள்னா அவர் அழகா சொல்றார். ஏம சுத்தி, ஆகா கல்வி, தத்துவ நிகிரகம் செய்தல், கடவுள் நிலையறிந்து அமையமாதல். இந்த கடவுள் நிலையறிந்து அமையமாதல் என்கின்ற நிலையில் தான் சுத்த சன்மார்க்கத்துல வள்ளல் பெருமானார் நிற்கிறார். அதுல வந்து பாத்தீங்கன்னா வள்ளலாருக்கு மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு, மனிதனே கடவுள் நிலைக்கு உயர்ந்து தெய்வ நிலைக்கு உயர்ந்து மரணமெனா பெருவாழ்வு என்கின்ற ஒரு நிலையை எட்ட முடியும் என்பது நமக்கு சுத்த சன்மார்க்கம் தான். இதுக்கு வந்து வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் போன்றவற்றிலே நமக்கு லட்சியம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று துணிந்து சொல்கிறார். இது போல இவர் யாருமே சொன்னதில்லை. அவற்றை எல்லாம் படிப்பதற்கு நமக்கு நேரம் என்று அவர் சொல்கிறார். வேதாகமம் என்று வீண்வாதம் ஆடுகின்ற வேதாகமத்தின் விளைவு அறியில் சூதாக சொன்னவளால் உண்மை வெளித்தோன்ற உரைக்கவில்லை என்ன பயனோ இவை. அவற்றையெல்லாம் படிச்சுட்டு என்ன புரோஜனம் கேட்கிறார். வேதங்கள் என்றும் ஆகமங்கள் என்றும் புராணங்கள் என்றும் வித்தியாசங்கள் என்றும் படித்துக் கொண்டு உங்களுடைய காலத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறீர்களே. ஒரே ஒரு ஆயுதம், ஒன்றை நீ பற்றிக்கொள். இந்த சுத்த சன்மார்க்கத்திற்கு சாதனமாக அவர் சொல்றார் தயவுதான். ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா நம்ம சுதார் சாதனங்களாக காட்டுகிறது சத்விசாரத்தை சொல்வார். சத்விசாரம் பரோபகாரம் ரெண்டு தான் சொல்றார். ரெண்டே ரெண்டு விஷயம். சத்விசாரம் என்பது என்ன? கடவுள் என்பவர் யார்? அருத்தறிஞ்சோதி ஆண்டவர் என்பவர் யார்? உண்மை கடவுளே அவருக்கு நமக்கு வெளியில தெளிவா காட்டார். அந்த உண்மையான கடவுள் அருள் விளக்கி, அருள் சுடரி, அருள் கோதி சிவமை என்றெல்லாம் மிக அழகாக பாடுவார். அந்த கடவுளை பத்தி அவர் பாடுகின்ற போதாக ஊன்பெரு உயிர் உணர்ச்சி என்பது ஊக்கம் உண்மையின்மை தான்பெருதாயின் தந்தையும் குருவும் தனிப்பெரும் தெய்வமும் தவும் வான்பெரு பொருளும் வாழும் உணர்ச்சுமையும் மக்களும் மனைவியும் நான்பெரு நண்பும் யாவும் நீயின்றே நம்பி நீ கைவிடே நினைவு என்று பாடுகின்ற போது சரி, புண்படா உடம்பு குறைபடா வனமும் பெய்வடா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாத இரவும் பகலும் நிந்தனையே கருத்தில் வைத்து ஏற்றதற்கு சேர்ந்து நண்பனை நினைவும் உடுப்பனை நீ உலகரை நம்பினை எனது நண்பனே நலஞ்சார் பண்பனை உனையே நம்பினேன் கைவிடே நினைவு என்று அந்த அன்பெருஞ்சோதி சிவநிலையை நினைத்து உருகி உருகி தானே அதுவாக மாறி தன் உடல் தன் பொருள் தன் ஆவி அனைத்தையும் அதனிடம் தந்துவிட்டு அதனுடைய உடல் பொருள் ஆவி தானாக மாற்றிக்கொண்டு தானே சுத்த சிவநிலைக்கு உயர்ந்து மரணமில்லா பெருவாழ்வை எட்டுகிறார். பாருங்க அப்ப சொல்றாரு, அப்ப வந்து அந்த சத்யவிசாரம் தேவைங்கிறார். அந்த சத்யவிசாரம் மட்டும் இருந்தால் பத்தாது. இந்த பரோபகாரம் என்ற நிலையிலே வல்லலார் காட்டியிருப்பதை போல உலகத்துல யாருமே காட்டல. இந்த பரோபகாரத்துக்கு ரெண்டு வகையா அவர் பிரிக்கிறார். சுத்தசன்மார்க்கத்துல வந்து ரெண்டு வகையா அவர் பிரிக்கின்ற போது பரோபகாரம் என்றால் உயிர்களுக்கு தொண்டு செய்தல்னா புலால் மறுத்தல் ஒன்று. அது ரொம்ப முக்கியம். அதை பத்தி நான் விளக்கமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அது திருமூலர் முதற்கொண்டு எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக பசிப்பினி இருக்கிறது. மனிதர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மகத்தான சேவை பசி என்று வருகின்ற போது அந்த பசியினை நீக்கி அவர்களுடைய முக மலர்ச்சியிலே இறைவனை பார்ப்பது. அதுதான் ஜீவகாரங்களே மோட்ச வீட்டினுடைய திறவுகோள். கடவுள் அருளை எப்படி பெற முடியும் என்று சொன்னால் ஜீவதேவின் மூலமாக பெற வேண்டும் என்று ஆணித்தரமாக அடித்து சொல்கிறார். ஆகவே இந்த ஜீவகாரணிய ஒழுக்கம் மரணமில்லா பெருவாழ்வு. ஜீவகாரணி ஒழுக்கம் என்பது நாம் பெறக்கூடிய சாதனம். அதனால் நாம் பெறக்கூடிய சாத்தியம் என்பது மரணமில்லா பெருவாழ்வு. இரண்டாக பிரிச்சோம்னா ஜீவகாரணி ஒழுக்கம்னு பிரிச்சுக்கலாம், மரணமில்லா பெருவாழ்வு. இது ரெண்டத்தையும் ஒன்றாக ஆக்கி கொண்டுமானால் அதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அல்லது ஆண்மையினேயே ஒருமைப்பாட்டு உரிமை. எத்துணையே பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர்வோ இன்னி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் வகுக்கின்றார் யாவர். அவர் உள்ளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் சேர்ந்தேன். அந்த வித்தகரதம் அடுக்கி ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விழுந்ததாலோ. இங்க பாருங்க எவ்வளவு அழகாக சொல்லிட்டார் பாருங்க. எல்லளவும் வித்தியாசம் இல்லாம எல்லா உயிரையும் தன்னுடைய உயிர்வோ யார் பார்க்கிறார்களோ நேசிக்கிறார்களோ பிற உயிர்களை தன்னுடைய உயிராக பாதித்து சேவை செய்கிறார்களோ தொண்டு செய்கிறார்களோ அப்படிப்பட்டவருடைய உள்ளத்திலே இறைவன் திருநடமிடுகிறான். ஆகவே அவர்களுடைய திருவடிக்கு சேவை செய்ய நான் காத்து கிடக்கிறேன் என்று ஒரு ஞானி இந்த உலகத்துல பாடியிருக்காருன்னா அது நம்முடைய வள்ளலார் தான். வேற யாருமே கிடையாது. அப்பர் கூட பாடுவாரு, எப்படி பாடுவாருன்னா, ஆவுரித்து தின்று உழலும் புலையரேனும் கங்கைவார் கடை கரந்தார்க்கு அன்பராகி அவர்கள் தீர் யாமனங்கும் கடவுளாரே. அங்கதான் அவருடைய மாற்று வேறுபடு. அது ஒரு சமய மார்க்கம். சமய மார்க்கத்துல இருந்து அவர் பாடுறாரு, நீ வந்து மாட்டுக்கறியவனாலும் சாப்பிடுறாரு, ஆவுரித்து தின்று உழலும் புலையர், நீ புலையா இருந்துட்டு போ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்றார். ஆனா நீ வந்து சிவபெருமானை வணங்கினால் அவர்கள் தீர் யாமனங்கும் நீங்க எனக்கு கடவுள்ன்றாரு. அவனையே தன்னுடைய கடவுளாக பார்க்கிறார் அப்பர். ஏன் பார்க்கிறார் என்றால், நீ சிவபெருமான நீ வணங்கினா நீ எனக்கு கடவுள். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சமய தாக்கம் சமய வெறிதான் அதிகமாக இருக்கிறது தவிர, ஆண்மினை ஒருமைப்பாட்டு உரிமை என்கின்ற ஒரு பரந்த மனப்பான்மை ஒரு மிகப்பெரிய ஒரு பொது நோக்கம் அங்கு இல்லை. அதே போல குலந்தாங்கு சாதியர் நாளிலும் எத்தனைதான் கீழிருந்து சண்டாளனுக்கு சண்டாள் ஆனாலும் வளர்ந்தாங்கு சக்கரத்து மணிவண்ணனுக்கு ஆளாகி அவர் தம் அடியாரடிகள் எம்மடிகள் இதே மாதிரி வைணவத்துல கிட்டத்தட்ட சைவத்து வைணவத்துக்கு அந்த காலத்துல ஒரு போர்ல அவரு போட்டி போட்டு நம்மாழ்வார் பாடுறாரு. நீ எவ்வளவுதான் மிகப்பெரிய சண்டாளனாக இருந்தாலும் பஞ்சமனாக இருந்தாலும் சூத்திரனாக இருந்தாலும் சொல்ற சாதியை வச்சு சொல்றாரு. பார்க்கும்போது அவன் நீ எதை சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கோ, ஆனா வளர்ந்தாங்கு சக்கரத்து மணிவண்ணனுக்கு ஆளாகி மணிவண்ணனா திருமால் திருமாலை வணங்கினால் உன்னுடைய அடிகள் நான் வணங்குவேன் உன்னுடைய அடிகளை நான் போற்றுவேன் என்று அவர் பாடுகின்றார். இங்கே வித்தியாசத்தை பாருங்க, அது ஒரு மார்க்கம், இவர் சொன்னது ஒரு மார்க்கம். இங்கு சுத்த சன்மார்க்கத்துல எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை. வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, எத்துணையும் பேர முடியாது, நீ எதை வேணாலும் வணங்கத பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா உயிர்களுக்குள்ளேயே அந்த ஆன்மாவுக்குள்ளேயே கடவுள் இருக்கிறான், அது நான்கு வகையான ஒழுக்கத்தை அவன் காட்டி வேற உங்களுக்கு தெரியும். இந்திரிய ஒழுக்கம், கரட ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், இது சொல்லிதான் ஆகணும். இந்திரிய ஒழுக்கம் உங்களுக்கு தெரியும், நெய் வாய் கண் மூக்கு சிரி இது எப்படி செலுத்த வேண்டும் நடையில சொல்லி வேற சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கரண ஒழுக்கம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த கரணங்களை எப்படி செலுத்த வேண்டும் எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை விளக்கமாக சொல்லியிருக்கிறார். ஜீவ ஒழுக்கம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, மனிதநேயத்தை பற்றி எல்லா மாநிலங்களையும் நம்முடைய சகோதரர்களாக பாவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள், சாதி பாகுபாடு கூடாது. ஆனால் இந்த ஆன ஒழுக்கம் என்கின்ற ஒரு ஒழுக்கத்தை நம்முடைய வள்ளலார் ஒருத்தர் தான் சொல்லியிருக்கிறார். அங்குதான் இந்த சுத்த சன்மார்க்கமே நிற்கிது. வள்ளலார் எங்கு வித்தியாசப்படுகிறார், வேறுபட்டு நிற்கிறார், உயர்ந்து நிற்கிறார் என்று சொன்னால், இந்த ஆன்ம ஒழுக்கம் என்கின்ற ஒரு ஒழுக்கத்தை தந்தார் அல்லவா. அங்குதான் ஒரு புத்தகத்துல படிச்சேன் நான், மகாஸ்வாமி மீனாட்சிந்திரன் பிள்ளை திருவாவூடுதுறை ஆதீனத்துல ஒரு ஆஸ்தான வித்வானா இருந்தார் மகாஸ்வாமி மீனாட்சிந்திரன் பிள்ளைக்கு தான் ஊவேசா வந்து கீழ் பயின்றதாக சொல்லுது. என் சரித்திரத்துல நிறைய எழுதிப்பாரு, ஊவேசா எழுதிப்பாரு. இப்ப மகாஸ்வாமி மீனாட்சிந்திரன் பிள்ளையும் அப்போ வந்து திருவாவூடுதுறை மடத்துல வந்து ஆதீனமாகிறதுவருக்கும் ஒரு உரையாடல் நடந்தப்ப வடலூருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு குக்கிராமமாக இருக்கக்கூடிய மேட்டுக் கூப்பத்துல தான் அது விளங்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு சொன்னாரா. அந்த ராமலிங்க சாமியில் ஜீவகாரணியம் என்கின்ற ஒரு ஆயுதத்தை உயிரிறக்கம் சொன்னாராம், உயிரிறக்கம் என்ற ஒரே வரிதான், உயிரிறக்கம் என்கின்ற ஒரு ஆயுதத்தை எடுத்து முன்னே வைக்கின்ற போது மற்ற சமயங்கள் இந்த மதவாதங்கள் எல்லாம் தவுடி பொடியாகின்றன என்று சொன்னார். ஆஹா ஹரதகடா, ஈரெல்லாம் நீ திரு நடப்புரியும் ஒரு திரு பொதுவென அறிந்து. இந்த மாதிரி உலகத்துல யாருக்கே சொன்னாங்க, உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவு என்று அறிந்த மெய் சிவமே என்று உலகத்துல யாருமே சொல்லியாங்க. இரக்கம் உரிவு என் உயிர் உயிர்தான் உயிர் இரக்கம்தான் ஒன்றதே இரண்டில்லை முறிவில் என் உயிர் வருவோம். புத்தன் கூட இப்படி சொல்லலீங்க, இயேசுநாதர் கூட இப்படி சொல்லலீங்க, எவ்வளவோ பேர் கருணையை வலியுறுத்தி வந்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் சன்மார்க்கத்திற்கும் சுத்த சன்மார்க்கம் என்ன வேறுபடுன்னா, அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவினார் அன்பே சிவமாவது ஆறு அறிகிறார் அன்பே சிவமாவது ஆறு அறிகிறவன் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாருன்னு திருமூலர் சொல்லுகிறார். அதை தாண்டி ஒருபடி சுத்த சன்மார்க்கத்துல வல்லலார் சொல்றார், கருணையும் சிவமும் ஒன்றன காணும் காட்சி கண்டேன் மற்றெல்லாம் மறுநெறி என நீ அறிவித்தவண்ணனே பெற்றிருக்கிறேன். அந்த ஒரு கோடு போட்டு அதிகம் கலப்பிட்டார். அந்த அன்பை உங்கியது கருணை. அன்பு நான் பிரச்சனை நான் உங்கள்கிட்ட நான் உங்களை நான் பார்த்தது இல்லை, உங்கள்ட்ட தான் ரெண்டு மூணு தடவை பேசியிருக்கோம். உங்களுக்கு ஒரு பாசம் ஒரு பத்து வந்தால் அது அன்பு. ஐயா ஜெயராஜ் இருக்காங்கன்னா அவங்க மேல நான் ஒரு பாசம் பத்து வச்சுக்கேன் அன்பு. முன்புன் தெரியாதானா, மற்ற உயிர்கள் மனிதர்களை தாண்டி சொந்தக்காரங்க சொந்த பந்தம் உற்றார் உறவினர்கள் எல்லாம் தாண்டி முன்பின்றியாவது சம்பந்தமே இல்லாத ஒருவருடன் நாம் காட்டக்கூடிய அந்த நேசம் அந்த பாசம் இருக்கிறதை பற்றி இருக்கிறது கருணை. அந்த கருணையை வலியுறுத்த வந்தவர் தான் கருணை நிறைந்து அதெல்லாம் சொல்லிட்டே போனா நிறைய அகமும் புறமும் துளிம்பி ஒழிந்து இருக்கெல்லாம் கலைகளாகி பெரு நிறைந்த இன்ப நிலை வளர்க்கின்ற கண்ணுடையோ ஞான பொருள் நிறைந்த மறையமுதும் பொழிகின்ற மலர்வாயிலும் பொய்யன் இரு நிறைந்த மன கருங்கல் பாறை உட்கசிந்து உருக்கும் வடிவத்தோயே அந்த ஒரு பாடல். அப்படியே நான் திருப்பி படிக்க படிக்கும் போது சில அல்பாவை நான் படிக்கும் போது எனக்கு கண்ணுல தண்ணீர் வந்துருங்க. இந்த அழிவு சதாசிவம் வந்துதான் நம்ம அரிப்பாவுக்கே பிறந்த பாடின பாட்டை நீங்க எல்லாம் கேட்டுருக்கீங்க. அந்த பாடலை நான் நினைவுபடுத்தான். ஏன்னா அதை நான் வந்து அவர் பாடுகின்ற போது கேட்டு என் கண்ணில் தண்ணி வந்துருக்கீங்க. ஆரம்ப காலகட்டத்தில் 1999 2000s அந்த நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதி நன்னீதி ஞான நடத்தரசு என்னுரிமை நாயகனை என்று வளைந்து வளைந்து ஏற்றதுன்னா நம்மி உலகில் மரணமிலா பெருவாயில் வாழ்ந்திடலாம் கண்டேன் புனைந்துரையேன் பொய்ப்புகளையும் சத்தியம் சொல்கின்றேன் பொற்றுகள் திருச்சபையில் தூந்தெருணம் இதுவேன் அவர் உருகி உருகி பாடுகின்ற பொழுது அதை நான் திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு இருக்கேன். அந்த மரணமில்லா திருவாயு என்று சுத்தசன்மார்க்கத்துக்குதான் காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே புறக்கணையை பார்த்தீங்கன்னா முடிவு வைக்க வந்துடுறேன். அவர் வந்து ஆரம்ப நிலையில முருகனை வழிபட்டார். ஒரு சரியை நிலை என்று நான் வைத்துக் கொள்ளலாம். சரியை நிலையில முருகனை நிறைய பாடல் பண்ணார், நிறைய பதிவு என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சிறுகுண்ட தெய்வ வதனங்கள் ஆரத கடப்பம் தாழ்கொண்ட பன்னீர தோள்களின் தாமரை தாள்களும் ஒரு கூர்வண்ட வேலம் கோழி கொடியும் அருண் கார் கொண்ட வன்மை தனிக்கா செலவனின் கண்ணுற்றது என்று திணித்தன் முருகனை எல்லாம் பாடுவார். அதை தாண்டி அடுத்த ஒரு நிலையிலே போவார். சுத்தமான ஒரு சமய வாழ்க்கைக்குள் தன்னை முதன் முதலாக ஈடுபடுத்தி கொண்ட படிநிலையிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர் முருகனை தாண்டி அடுத்த நிலை அடுத்த கட்ட வழிபாட்டிற்கு போகக்கூட ஒரு சிறிய நிலைன்னு வச்சுக்கலாம். நாலு விதமான மார்க்கங்கள் இருக்கு. அதாவது தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சக மார்க்கம், தன் மார்க்கம் எல்லாம் தெரிஞ்சதுதான். தாச மார்க்கம்னா நம்ம இறைவனுடைய சேவகனாக தொண்டனாக இருந்து நம்மை நான் பாதித்துக் கொள்வது தாச மார்க்கம். அதுதான் அப்பர் செய்தார், இறைவனுடைய திருவடியை அடைந்தார். தற்புத்திர மார்க்கம் ஞான சம்பந்தர் வழிபட்ட பின்பற்றி எது உங்களுக்கு தெரியும். தொண்டு நெறி அது மகிழ்மை நெறிம்பாங்க. ஞான சம்பந்தர் வருது தற்புத்திர மாசம் சகமார்க்கம் என்பது போழமை நெறி சுந்தரர் மேற்கொண்ட நெறி, அது உங்களுக்கு தெரியும், விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. தன்மார்க்கம் என்பதுதான் இப்ப நான் சொன்ன திருமூலர் மாணிக்க வாசகர் வள்ளலார் இவங்கெல்லாம் செஞ்சது. அதுல பாத்தீங்கன்னா முதல்ல சரிய நிலையில கிரிய நிலையில யோக நிலையில ஞான நிலையில படிப்படியாக முன்னேறுகின்ற பொழுது இந்த தெய்வ வழிபாட்டை பாருங்க. முதல்ல முருகன், அடுத்ததாக ஒரு திருவற்றி சிவன் இந்த சிவலிங்க வழிபாடு மீது ரொம்ப ஒரு ஈடுபாடு கொண்டு நிறைய நமச்சிவாய பதிகளாம் பாராரு. பெற்றதா இதனை மக மறந்தாலும் பிள்ளையை தாய் மறந்தாலும் உத்தரதேகத்தை உயிர் மறந்தாலும் கட்டரஞ்சேகம் தலை மறந்தாலும் தன்கள் என்று இணைப்பது மறந்தாலும் தவற்றவர் உள்ளிருந்து உங்க நமச்சிவாயத்தை நான் மறவேனே என்று பாடுகின்ற போது சிவனை பாடிவிட்டு அதற்கு பிறகு நடராஜரின் மீது ஒரு பக்தி வந்து நடராஜர் மீது நிறைய பாடல்கள் பிள்ளையிலே வந்து அந்த நடராஜர் நடராஜருடைய பெருமை அந்த உருவ அமைப்பு அது தெரியும் உங்களுக்கு. பஞ்சாக்கர மந்திரத்தினுடைய பெருமை எல்லாம் தெரியும். அதை பாடிவிட்டு ஒரு சமய சன்மார்க்கத்திற்கு உள்ளே வந்தவர் வடலூரிலே. பிறகு ஒளி வழிபாடு அங்க வந்து சன்மார்க்கம் அங்கதான் ஒரு சன்மார்க்க நிலை வருகிறார். ஒளி வழிபாட்டிலே சத்திய ஞான சபை எண்ணுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை யான் பெற்றுக் கொண்டன் நித்திய ஞான நிறையமது உண்டனன் இந்திய உலகில் தந்தை உண்டன் என்று பாடிவிட்டு அதையும் தாண்டிய ஒரு அருள் அனுபவத்திலே அருளே நம்முடி அருளே நம்மடி அருளே நம் அடுவான் என்ற சிவமை என்று இன்னும் சொல்ல போனால் இந்த புறத்திலே காட்டக்கூடிய ஒளி வழிபாடு என்பது ஒரு குறியீடுதான். புறத்திலே காட்டி இருக்கக்கூடிய அந்த ஒளியினை அகத்திலே அல்பெருஞ்சோதியாக உள்ளொலியாக ஆண் ஒளியாக நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். பல இடத்துல அவரே பாடுறார் அருட்பெருஞ்சோதி என் அகத்தில் ஓங்கியது என்றெல்லாம் பாடுவார். சாதி சமய கழக்கெல்லாம் பெற்றது சன்மார்க்க ஞான தபைநிலை பெற்றது நேரிணி சாதாவித்தையை கற்றது மெய்யருள் சோதி என் உள்ளத்தில் உற்றதுன்னு பாடுவாரு பாருங்க. அந்த மெய்யருள் சோதி அவருடைய உள்ளத்திலேயே உற்றதான். அப்ப அந்த படிநிலையை நீங்க பார்க்கின்ற பொழுது ஒரு சமய மார்க்கத்திலிருந்து சமய சன்மார்க்கத்திற்கு வந்து பிறகு சன்மார்க்கம் என்கின்ற நிலைக்கு வந்து பிறகு எல்லாவற்றையும் தாண்டி இவைகளை எல்லாம் கடந்த உருவங்களை எல்லாம் கடந்த ஒரு அறிவு நிலைக்கு போய் ஒரு பரசிவ நிலைக்கு போய் உச்சத்தை தொட்டு சுத்த சன்மார்க்கம் என்கின்ற ஒரு நிலை வள்ளல் பெருமான் ஒருத்தர்தாக நமக்கு சொல்லிட்டு போனார். யாருமே சொல்லவே இல்லைங்க. மக்களே கேட்பாங்க சிவபெருமான தான் அவர் பாடியிருக்காரு. இல்ல சிவபெருமானை பாடியது அல்ல, அவர் பாடியது சிவனை தாண்டி அருட்பெருஞ்சி ஒரு சிவம் என்பது அவர் சொல்றாரு. தடையூரா பிரமன் விந்து உருத்திரன் மகேஸ்வரன் சதாசிவன் விந்து நடையூரா பிரமம் உயர் பராசக்தி நவீன் பராசிவம் என்னும் இவர்கள் இடையரா திரு சிற்றம்பலத்தாடும் இடதுகார் கடைவிரல் நகர்த்தி கடையூறு துகள் என்று அறிந்தனன் அதன் மேல் கண்டனன் திருவடி நிலையே. இப்ப போதுமாங்க. ஆஹாஹா, அருமையான ஒரு பாட்டு இது என்று சொல்கிறாரு. அதாவது உருத்திரன் என்றும் மதரேஸ்வரன் என்றும் சதாசிவன் என்று இவர்கள்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரியான பிரம்மன் நாராயண் இவர்கள் எல்லாம் அந்த அருட்பெரியோர் சிவத்தினுடைய இடதுகார் கடைவிரல் நகர்த்தின் கடையூறு சிறு துகள் என்று அடித்து போயிறாரு. ஒரே அடி அடித்து போயிறாரு. இதுதான் சமய நிலையிலே சைவம் என்கின்ற நிலையிலே அவர்கள் சொல்லக்கூடிய சிவனுக்கும் வள்ளலாறு காட்டியிருக்கக்கூடிய திருவடி நிலையான பரசீவ நிலையான, அதான் நீங்க பாடும்போது தொடக்கத்துல பாடுங்க அங்குருவாம் பரசிவமே என்று, அந்த அங்குருவான பரசிவ நிலைக்கு அதற்கு உள்ளது ஒரு வித்தியாசமே அதுதான். அப்புறம் அருட்தொழில் அட்டகம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அவர் அருமையா பாடுவார், நிறைய பாடல் இருக்கு. தத்துவ மனைத்தம் தனித்தனை கடந்தும் தத்துவாதீத நிலையமே சித்தியல் முழுதும் பிரிந்தனம் அவைமேல் சிவநிலை தெரிந்திட சென்றும் ஒத்த நிலைக்கண் யாமும் இம் உணரும் ஒருங்கிற கரைந்து போயினோம் என்று அத்தகை உணர்ந்தோர் வழுத்த நின்றோங்கும் அருட்டெருஞ்சோதிய நரகை அடகடா. இந்த தத்துவங்களை எல்லாம் முப்பத்தாறு தத்துவங்களில் எல்லாம் தெரிஞ்சிருக்கான், பஞ்சேந்திரியங்கள் இந்திரியங்கள் கரணேந்திரியங்கள் இவை எல்லாம் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி விட்டு ஒவ்வொன்றாக கடந்து அந்த தத்துவாதீத நிலையுமே எல்லாத்தையும் தாண்டி நேரே போய் இன்னும் சொல்ல போனா ஆறு விதமான அந்தங்கள் வந்து ஆதாந்தம் போதாந்தம் யோகாந்தம் வேதாந்தம் சித்தாந்தம் கலாந்தம் இந்த நிலைகளை எல்லாம் தாண்டி மேலே ஏறி எல்லாவற்றையும் கடந்த ஒரு நிலையிலே எங்குமாய் விளங்கிடத்தை அது இது என உரைப்படுகிறாய். தங்கும் ஓர் இயற்கை தனி அனுபவத்தை தந்து என்னை தன்மயமாக்கி பொங்கும் ஆனந்த போக பொக்கியனாய் குத்தமதி இருத்தியின் உள்ளத்தை அங்கேயே கனிவோன்று அமர்ந்து அருள் புரிந்து அருட்பெருஞ்சோதி என் அரசே என்று பாடுகின்ற போதுதான் அங்குதான் சுத்த சன்மார்க்கம் விளங்குகிறது. ஆகவே வள்ளலார் வலியுறுத்திருக்கக்கூடிய அந்த மார்க்கம் சுத்த சன்மார்க்கம். இங்கு சுத்தம் என்பது மார்க்கம் என்றால் வழி நெறி, சன்மார்க்கம் என்றால் சத்து என்றால் உண்மை அல்லது மெய்ப்பொருள். மெய்ப்பொருளை காட்டக்கூடிய வழியை பல பேர் வள்ளலாருக்கு முன்பாக காட்டியிருந்தாலும் கூட அவைகளெல்லாம் ஒரு சமயங்களாக மதங்களாக தெய்வத்தை குழு குறிகளாக அவர்கள் காட்டுகிறார்கள். ஆனால் அவற்றை தாண்டி இங்கு சுத்த என்பது சமயாதீதம் மதாதீதம் அவைகளை எல்லாம் கடந்தது அவைகளை தாண்டியது அவைகளை விஞ்சியது அவைகள் கலக்காதது, அதாவது மத கலப்பு இல்லாதது ஒரு மார்க்கம் சுத்த சன்மார்க்கம். சுத்த சன்மார்க்கத்திற்கு தேவை உயிர் இரக்கம் என்கின்ற ஒரு கொள்கையை நெறியை நமக்கு வகுத்து தந்திருக்கிறார். அதற்காக அவர் செய்திருக்கக்கூடிய நூல் தான் ஜீவகாரணிய ஒழுக்கம். அதுல மூன்று பகுதி இருக்கு, அனைக்கும் தெரியும். உரைநடையில நிறைய விஷயங்களை சொல்றார். இந்த மடலமில்லா பெருவாழ்வை எப்படி பெற்றார் இன்னும் சொல்ல போனால் மற்ற மார்க்கத்துக்கு சைவத்துக்கும் நம்முடைய வள்ளலார் காட்டியிருக்கக்கூடிய சன்மார்க்கத்திற்குள்ள மிகப்பெரிய வித்தியாசமே இந்த முக்தி சித்தி தான். முக்தி என்பது நிலை முன்னூறு சாதனம், சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் பார். அது முக்தி வந்து முடிவான நிலை கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டார். வள்ளலாருக்கும் சைவ சித்தாந்தத்துக்குள்ள மிகப்பெரிய வேறுபாடு அதுதான். நித்தியை தாண்டி பெறக்கூடிய ஒன்று இருக்கிறது, அதுதான் சித்தி. சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் என்று உத்தேக சித்தியை வலியுறுத்த வந்தவர், அதை செய்து காட்டியவர். இன்றைக்கு கூட வடலூர்ல திருவரை தரிசனம் தைப்பூச தன்னாளிலிருந்து ஒரு மூன்றாவது நாள் மறுநாளுக்கு மறுநாள் திருவரை தரிசனத்தை தமக்கு சிறப்பு காட்டுகிறார்கள். ஆகவே இந்த பொதுவை தாண்டி சிறப்பு என்கின்ற நிலையிலே ஆறாம் திருமுறையிலே அவர் தருகிறார். பூர்வ ஞான சிதம்பரத்தை தாண்டி உத்தர ஞான சிதம்பரத்தை நமக்கு வடலூரிலே தந்து காட்டி வரணமில்லா பெருவாழ்வை பெறுவதற்காக சங்கம் சாலை சபையை நமக்கு தந்தவர். தொடக்கனில் படிநிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சமைநிலையிலிருந்து தன்னுடைய ஞான வாழ்க்கையை தொடங்கியவர். அவைகளை எல்லாம் தாண்டிய நிலையிலே பொது நிலையிலே அந்த அட்வான்ஸ் நிலையிலே பல்கலைக்கழக நிலையிலே சமய அதீதத்தை தொட்டவர். சாத்திர கருத்துக்களை மிகுதியாக நமக்கு வழங்கி சென்றவர். அதற்கான அனுபவத்தையும் நமக்கு தந்தவர். குரு வழிபாட்டை தாண்டிய ஒளி வழிபாட்டை காட்டி ஒளி வழிபாட்டை மிஞ்சிய ஒரு அக வழிபாட்டை நமக்கு தந்தவர். இன்னும் சொல்ல போனால் சடங்குகள் சம்பிரதாயங்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் போன்றவர்களுக்கு போன்றவர்களுக்கு முக்கியத்துவம் தராமல் இடைத்தரகரே கிடையாது. இடைத்தரகரே நமக்கு தேவையில்லை. கடவுளை எளிமையான முறையிலே வழிபட சொன்னவர். மற்ற எல்லாம் பிள்ளை விளையாட்டு என்று சொன்னவர். பிள்ளைவினை கூத்தரவால் கூட்டிய பல் சமய கூட்டம் கூட்டத்தை கூவுகின்ற பல்களையும் கள்ளமுறு கலைகள் காட்டும் பல்கதியும் காட்சிகளும் காட்சி தரும் கடவுளரும் எல்லாம் பிள்ளை விளையாட்டு என்று அடித்தார். இன்னும் இன்னும் எவ்வளவு நாளைக்குதான் பிள்ளை விளையாட்டு நம்ம விளையாண்டுட்டு இருக்கணும் எல்லாம் சிந்திச்சு பாருங்க. நம்ம வள்ளலார கொஞ்சம் ஆழமா பேசினா பல பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அவர் ஏதோ நாத்தியவாதியை போல் சில பேர் நினைக்கிறாங்க. குரு வழிபாடு கூடாது என்று அவர் சொன்னதுனால நிறைய பேர் அவரை வந்து ஏதோ ஒரு நாத்தியவாதியை போல் சொல்கிறார்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு தவறு. இந்த உருவ வணக்கத்திலே சில நன்மைகள் இருக்கின்றன. அது இல்லை இது கொஞ்சம் அற்ப புரோஜனம் அது கிடைக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அவைகளை தாண்டி அருவ நிலையிலும் அருவுருவ நிலையிலும் நாம் கடவுளை பார்ப்பது அதுதானே உங்களுக்கு சிதம்பரம் சித்தம்பரம் சிதம் தன்னுடைய பெயரிலேயே சிதம்பர ராமலிங்கம் என்று பெயர் வச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப அற்புதம். சிதம்பரத்துலதான் நீங்க வந்து உலகத்துல எங்க போனாலும் அந்த வெளியை பார்க்க முடியும். சிதம்பர ரகசியம் என்று அவர் சொல்லுகிறார்களே, அங்க உருவமாக நீங்க கடவுளை பார்க்கலாம் நடராஜ மூர்த்தியாக. அருவுருவமாக அங்க கூடிய அந்த மரகத லிங்கம் ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க. அத்தனை சபாபதியா சபாபதி அத்தனை சபாபதி நினைக்கிறேன் வச்சிருக்காங்க. மரகதலிங்கம் அதுக்கு வந்து பாகம் பாடி சிவபுராணம் எல்லாம் பாடி அபிஷேகமா செய்யறதை நான் பார்த்துருக்கிறேன். அருவுருவ நிலை அதையும் தாண்டி அந்த வெட்ட வெளியாக இறைவனை தரிசி அதுவும் ஆறாவது மாதத்திலேயே அங்க சிதம்பரத்துல ஒரு தீத்து போனப்போ கை முதலானவரோடு அப்படின்னு ஒரு பாடல் வரும். பிள்ளையிலே திரை தூக்க தரிசித்த போது வேகத்தையே காட்டாமல் வெட்ட வெளியாக இறைவனை தரிசித்தவர் நம்முடைய வல்லல் பெருமான். ஆக இவரு காட்டி இருக்கக்கூடிய மார்க்கம் ஒரு மிகப்பெரியது, ஒரு பொது மார்க்கம். எல்லா மதத்தினுடைய சாரம் இதுல இருக்குங்க. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இயேசுநாதர் வலியுறுத்தக்கூடிய அன்பு, அஹிம்சை, ஒரு கண்ணத்தில் அடைந்தால் மறுகணத்தை காட்டு, நீ வந்து உன்னுடைய குற்றத்தை நீ வந்து பார், பிறருடைய குற்றத்தை சொல்வதற்கு உன்னுடைய குற்றத்தை நீ பார்த்துக்கோ, உன்னுடைய கண்ணில் இருக்கும் போது தூசி நீ முதல்ல பாரு, அப்புறம் அடுத்தவனுடைய கண்ணில் இருக்கக்கூடிய அழுக்க நீ பாரு அவர் சொல்றாரு. அதுதான் நம்முடைய பிறர் குற்றம் விசாரியாதே வள்ளல் பெருமான் நம்ம அழகா சொல்லிட்டு போயிட்டார். வெள்ளாடை உடுத்துகிறார், மற்றவர்கள் தோராடை உடுத்துகின்றது சுத்த சன்மார்க்கத்துக்கு வெள்ளாடை. இதனால ஒரு பெரிய ஒரு புரட்சிங்க நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம். அதாவது காலி உடை என்பது ஒரு யுத்த உரிங்கிறார், அதாவது வாசியை வெல்ல வேண்டும், பண்ணாகை பெண்ணாகை பொன்னாகை அவைகளை வெல்லுவதற்கு ஒரு யுத்தம் நடத்துகின்ற பொழுது அணியக்கூடியது காவி உடை. ஆனா அவற்றை எல்லாம் வென்ற பிறகு அணிவது வெற்றியினுடைய அடையாளமாக இருக்கக்கூடியது, சமாதானத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடியது அந்த வெள்ளாடை என்று அவர் நமக்கு சொல்லிவிட்டு போயிட்டார். ஆகவே அதனுடைய உடையிலும் கூட ஒரு மிகப்பெரியது ஒரு ஒரு புரட்சியை செய்தவர். உருவ நிலையை கடந்து அருவ நிலை, அருவுருவ நிலை என்கின்ற ஒரு கடவுள் நிலையை நமக்கு தந்து எல்லா சமயத்தினுடைய சாரத்தை, அதே போல இஸ்லாத்துல இருக்கக்கூடிய சமத்துவம், இஸ்லாம் தான் என்ன சொல்லுவாங்க அமைதியான மார்க்கம் என்று சொல்வார்கள். இஸ்லாம் என்றாலே அமைதி என்பார்கள், இன்னும் பல பொருள்கள் சொல்வார்கள். அந்த அமைதி, அந்த சமாதானம் நம்முடைய வள்ளலாருக்கு நம்மள காட்டியிருக்கிறார். ஒரு பொதுவான மார்க்கம், பாதி இரவில் எழுந்தருளி பாதியினையை பெரு சூதி அளித்தின் உள்ளகத்தை சூழ்ந்து கலந்து தொடங்குகின்ற நீதி நடந்தே பேரின்பனைதி நான் பெற்று பெரும்பேற்றி ஓதி முடியாது எங்கோலி உலகம் பெறுதல் வேண்டும். நான் பெற்ற இது போன்ற இந்த அனுபவத்தை உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காக போராடியவர். அந்த இஸ்லாம் காட்டி இருக்கக்கூடிய சமத்துவம், அமைதி எல்லாமே இதுல இருக்கு. பௌத்தமும் சமணமும் சொல்லியிருக்கக்கூடிய புலால் மறுத்தல் கொல்லாமை இது நம்முடைய வள்ளலாரடி சுத்தசன்மார்க்கத்திற்கு. சைவ சமயம் காட்டியிருக்கக்கூடிய மலம் அறுக்கக்கூடிய ஆணவம் கண்மம் ஆகி என்கின்ற மலத்தை அறுக்க வேண்டும், அறுத்து விட்டு அந்த உயர்ந்த நிலையை பெற வேண்டும் என்கின்ற உயர்ந்த கருத்தையும் இதில் வைத்திருக்கிறார். அது எல்லா சமயத்திலும் இருக்கக்கூடிய சார்பு பிரிவை உள்வாங்கிக் கொண்டு அவைகளை கடந்த சமயாதீத நிலையிலே சுத்த சன்மார்க்கம் என்கின்ற ஒரு கொள்கையை 19ஆம் நூற்றாண்டிலே வரையறுத்து தந்தவர். 51 ஆண்டு காலம் தாங்க வள்ளலார் வாழ்ந்திருக்கிறார். 1823 பிறந்திருக்கிறார். 1874 ஜனவரி 31 தைப்பூச நாள்ல எனது சாமி எனது துறை என்னுயிர் நாயகனார் இன்று நான் இருக்கும் இடத்தில் வந்து அமர்கின்றார். பின்சாரின் 2.5 நாழிகைக்குள்ளே எனது பேருடன் உடம்பில் கலந்து உலத்தை பிரியாது இருப்பார் என்று பாடுவாராக. அருமையான ஒரு பாடு, இறுதியான பாட்டுன்னு சொல்லுவாங்க. நான் இருக்கும் குடிசைக்குள் வலிந்தும் வீழ்ந்து நல்ல திரு அமுதம் நல்கியதன்றி மூன் இருக்கும் குடிசைக்குள்ளே உழைந்து அடியின் உள்ளமென்னும் சிறு குடிசையிலும் உழந்து நுழைந்தனையே. இந்த மரணமில்லா பெருவாழ பற்றி அவர் பாடுகின்ற போது அந்த முத்தேக சித்தி பெற்ற அனுபவத்தை அவர் பாடுகின்ற போது நமக்கு விளக்கமாக தந்திருக்கிறார். உலகத்திலே வள்ளலாருக்கு ஈடான ஒரு ஞானியை நான் பார்க்கவே முடியாது. அந்த உலகம் வள்ளலாரை அந்த அளவிற்கு அறிந்திருக்கிறது என்பது கேள்விக்கு. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழர்கள் கூட இப்படிப்பட்ட ஒரு சமுதாய சீர்திருத்தவாதியை, ஒரு மிகப்பெரிய ஒரு ஜீவகாரண்ய சீலரை, சமயங்கள் மதங்கள் தாண்டிய ஒரு பொது நோக்கத்தை, ஆன்மீக ஒருமைப்பாட்டு உரிமையை, அகில உலக சகோதரத்துவத்தை தந்தவரை எந்த அளவுக்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு வேதனையான விஷயம். இளைஞர்கள் பெண்கள் நிறைய சன்மார்க்க சங்கத்திற்கு வர வேண்டும். ரெண்டு விஷயத்துல அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. நான் நிறைய கூட்டத்துக்கு போனதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன். ஒண்ணு, இந்த மாதிரி உருவ வணக்க கூடாது. உங்க சொல்ல போனா நான் வந்து இந்த விபூதி கொடுப்பது, திருநீர் திருநீட்டு பதியும் எல்லாரும் பாடியிருக்கிறார். ஆனால் சைவத்தை தாண்டிய நிலையில அது தேவையில்லை, அது கொடுக்கறது கூட தப்பில்லை, அது விருப்பப்பட்டவர்கள் பூசிக்கொள்ளலாம், அதை நான் வந்து ரொம்ப கடுமையா பாடக்கூடாது. அதே போல இந்த அகவீனம் புறவீனம், அவர் வந்து இந்த அகவீனம் ரெண்டு விதமானா பிரிக்கிறாரு. அதெல்லாம் சாதி இரண்டு வேறில்லை, சாற்றங்கால் நீதி வழிவா நெறிமுறையில் மேதிரி இட்டால் பெரியோர் இடாதார் எழுதிக்கொள்தோர்னு அவங்க அவையார் இருந்தா பிரிச்சாங்க. கொடுக்கிறவன் உயர்ந்தவன், கொடுக்காதான் தாழ்ந்தவன். அது மாதிரி ஆண் சாதி பெண் சாதி இரண்டாவது பெரிய வள்ளலார் எப்படி பிரிக்கிறாருன்னா, புலால் உண்பவன் புறவினத்தான், அதை அவன் வெறுத்து ஒதுக்க கூடாது, அவனை வந்து நம்ம எதிர்த்து திட்டக்கூடாது. நாம வந்து நம்முடைய கருத்தை நாம் எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவரவர்கள் விருப்பப்பட்டு அவர்களாக அவர்கள் மாறுவார்கள். வள்ளலாரட்டி அம்மாசி என்கின்ற ஒருவன் இருந்தான், ரொம்ப நாள் வள்ளலாரடி திருக்கோழியை கேட்டுக்கொண்டு அவர் அவர் சாப்பிட்றது சாப்பிட்டுதான் இருந்தான். ஆனால் அதற்கு பிறகு அவனை மாறியதாக வரலாறு சொல்லுகிறதாகவே இது ரெண்டு விஷயத்துக்கு பயப்படுவாங்க. ஒண்ணு, உருவ வணக்க கூடாது இன்னொரு சொல்றாரு, ஒரு நாத்திகவாதி. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு உருவம் ஒண்ணு தேவைப்படுது, வழிபாட்டுக்கு மன ஒருமைப்பாட்டுன்னு சொல்லுவாங்க, மன ஒருமைப்பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு தேவைப்படுது, ஒண்ணு குடிச்சு வச்சாதான் பிள்ளையா இருப்பாங்க, அது அவங்களுக்கு தேவைப்படுது, அதுவும் நமக்கு தேவையில்லை. சித்தருடைய கொள்கையை நாம் வள்ளலார் வலியுறுத்தி இருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது கொஞ்சம் பயப்படுறாங்க. ரெண்டாவது புலால் மறுத்தல் அப்படிங்கும் போது நிறைய பேர் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்றாங்க. இந்த ரெண்டு விஷயத்திற்காக வள்ளலாரை வந்து புரிந்து கொள்ளாமல் வருவதற்கு தயங்குகிறார்கள். ஆனால் நான் கொஞ்சம் விளக்கமாக எடுத்து இதையும் தாண்டி ஆண் பெண் சமத்துவத்தை எடுத்துச் சொன்னவர் வள்ளலார். உலகத்துல அதிக முதல் முதலாக திருக்குறள் வகுப்பை நமக்கு நடத்தி காட்டியவர் வள்ளலார், மிகப்பெரிய சித்த மருத்துவர் வள்ளலார், மிகப்பெரிய புரட்சியை செய்தவர் வள்ளலார், நிறைய சமத்துவத்தை எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய வள்ளலார், இப்படி அண்ணன் பசிப்பிணியை போக்கியவர் வள்ளலார், மிகப்பெரிய மனிதனைய ஆண்மை நேயத்தை வலியுறுத்திய வள்ளலார், மனிதனுக்குள்ள சண்டை இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, எல்லாரையும் ஒன்னா பார்க்கணுங்கிற நேசத்தை பாசத்தை சொல்லி தந்தவர் வள்ளலார், ஒளி வழிபாட்டினுடைய ரகசியம் என்ன, மகத்துவம் என்ன என்பதை போன்ற விளக்கங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவானால் வருங்காலத்துல வந்து வள்ளலாருடைய மார்க்கு விலங்குங்க. குளத்திலே சமய கோயிலே நரக கோயிலே குமைந்து வீண்பொழுது நிலத்திலே போக்கி மயங்கி ஏமாந்து நிற்கின்றேன் நிற்கின்றார் மக்கள். அதையெல்லாம் மாற்றுவதற்காக வந்தவர் தான் வள்ளல் பெருமானார். இது ரொம்ப பெருமையா இருக்கு. இங்க அமெரிக்காவில வந்து வள்ளலாரை பற்றி பேசுவதற்காக நம்முடைய தமிழர்கள் அமைப்பை வைத்திருக்கிறீர்கள் என்று போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டை தாண்டி மற்ற ஊர்களில் தான் இந்த சன்மார்க்கு அதிகமாக இருக்கிறது. நான் பார்த்த வரையிலே மலேசியாவிலே நிறைய நண்பர்கள் சன்மார்க்க நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் மலேசியாவில் மாநாட்டம் 2000 போனோம், நானும் எம்ஏ ஹுசைன் போன்றவர்களும் போனோம். திரும்ப இன்னொரு முறை லலிதா டாக்டர் ஒருத்தர் கூப்பிட்டாங்க, மரணமில்லா திருவாழி என்ற தலைப்பில் மிகப்பெரிய கருத்தரங்கம் நடந்துச்சு, 2 கருத்தரங்கம். அதுல கூட நான் ஒரு பேச்சுக்கு வந்தேன், கட்டுரை சாமிச்சிருக்காங்க. மலேசியாவில் சிங்கப்பூர் நிறைய சன்மார்க்கம், தென்னாப்பிரிக்காவில் சன்மார்க்க நண்பர்கள் இருக்கிறாங்க, இலங்கையில இருக்கிறாங்க, சுவிட்சர்லாந்துல இருக்கிறாங்க, ஐரோப்பிய நாடுகள்ல நிறைய இடங்கள்ல இருக்கிறாங்க. உலகமலாம் இன்றைக்கு சுத்த சன்மார்க்க பரவி கொண்டிருக்கிறது, வள்ளலாடி கொள்கை பரவி கொண்டிருக்கிறது. நமக்கு வந்து சங்கம் சாலை சபையை தந்தவர், அதற்கு சாதனங்களாக கொடியை தந்தவர், மந்திரத்தை தந்தவர், விளக்கை தந்தவர், கடவுள் வழிபாடு என்பதை மிக ஒரு எளிமையான ஒரு வழிபாடாக கொண்டு வந்து மக்களுக்கு மானிடத்திற்கு மனித குலத்திற்கு உயிர் குலத்திற்கு செய்யக்கூடிய சேவையே இறைவனுக்கு செய்யக்கூடிய சேவை என்று மிக ஆழமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லி சென்ற மகான் வள்ளலார். அதனுடைய மார்க்கம்தான் சுத்த சன்மார்க்கம். இத்துடன் என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். ரொம்ப நேரம் பேசினால் நல்லா இருக்காது. உங்களுடைய ஐயங்கள் இருந்தால் நீங்க கேளுங்க, எனக்கு தெரிந்தவற்றை நான் சொல்லுகிறேன். மிக்க நன்றி, வணக்கம். ஹலோ
ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா, நம்ம அடுத்ததா வந்து இப்ப ஒரு இந்த கேள்வி இருந்ததுன்னா அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி சரிங்க, அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர், பொறுப்பாகாமை, அதை மட்டும் நான் வச்சுறேங்க. பொறுப்பாகாமை டிஸ்க்ளைமர். வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் திருவருள் பிரகாச வள்ளல் பெருமானின் தலைமையில் நடக்கும் ஒரு பொது அமைப்பு. இது சாதி, சமயம், மதம், இனம், மொழி, நிறம், வயது, பால் மற்றும் பல வேற்றுமைகளை கடந்த ஆண்மனேய உரிமை பாராட்டும் அமைப்பு. வள்ளல் பெருமானின் சமரச சுத்த சன்மார்க்க சங்கமாக விளங்கி அவரின் கோட்பாடுகளையும் வழிகாட்டுதலையும் முதன்மையானதாகவும் தலைமையானதாகவும் போற்றி அவ்வழியில் நடக்கும். இங்கு நாம் அழைப்பு விடுத்து பேசுகின்ற சான்றோர்களும் மற்றும் நிகழ்வில் பங்கு கொள்கின்ற அனைவரின் கருத்துக்களும் வள்ளல் பெருமானின் கொள்கைகளை ஒட்டியே இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து பேச்சாளர்களின் கருத்துக்களும் அவர்களையே சாருமல்லாது வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் கருத்து ஆகாது என்று அறிந்திடல் வேண்டும். மேலும் பேச்சாளர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக பேசவும் மற்றவர்கள் அதை ஆமோதித்தும் மறுத்தும் பேசவும் உரிமையுள்ளது. எனினும் ஒருவரையொருவர் மனம் நோகாதபடி அன்புடனும் பண்புடனும் விசாரம் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இங்கனம் வள்ளல் பெருமான் தலைமையில் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன். ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. நம்ம அன்பர்களுக்கு எதுவும் கேள்வி இருந்தா கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஐயா, நான் ஒரு கேள்விய கேட்கணும்னு நினைக்கிறேங்க ஐயா. நான்
பிரசாந்த்.
இப்போ பெரும்பா இப்ப நீங்க வந்து ஆங்கில மருத்துவம் படிச்சிருக்கீங்க ஐயா. ஆங்கில மருத்துவம் படிச்சு நீங்க ஒரு நிமிஷம் இந்த லெக்சர் மூட மாட்டி இருக்கிறேன் நான். இந்த ஆங்கில மருத்துவம் படிச்சுட்டு நீங்க வந்து சன்மார்க்கத்துக்கு வந்திருக்கீங்க. அதாவது மருத்துவர்கள், ஆங்கில மருத்துவர்கள் சன்மார்க்கத்துல நான் அவ்வளவா நான் பார்த்தது இல்லைங்கய்யா. இப்போ நான் உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டு உங்களை அழைச்சி நான் பேசுவேன். இப்போ சன்மார்க்கத்துல வந்து முக்கியமான விஷயமே வந்து மரணமில்லா பெருவாழ்வு தான். சோ இந்த மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க ஒரு ஆங்கில வழி மருத்துவரா எப்படி பார்த்தீங்க? அத பத்தி ஏதாவது நீங்க ஒரு கருத்துக்களை சொல்ல
முடியுமா? வந்து இந்த மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது ஒரு ஒரு அனுபவங்க. மரணமில்லா பெருவாழ்வு அவர் பெற்ற அனுபவத்தை நம்ம சொல்ல முடியாது. ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். புத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் என்ற மூணா பிரிக்கிறாரு. பொண்ணுடம்பு பெற்று பிறகு அந்த பிரணவ தேகம் என்ற ஓமம் என்ற பிரணவ உடம்பை பெற்று பிறகு வெளி உடம்பு என்று சொல்லக்கூடிய அந்த வாகன உடம்பை பெறுவது கொஞ்சம் கொஞ்சமா அந்த டென்சிட்டி உடம்புடைய பாடியினுடைய அடர்த்தி எடையை குறைஞ்சிட்டே வருதான். அதாவது டிரான்ஸ்பரன்சி அதிகமாகுதுன்னு பார்ப்போம். ஒரு நிலையில வந்து அவருடைய உடம்பு வந்து ஒலி வந்து விழிப்புணர்வுடைய போட்டோ எடுத்தாங்க, போட்டோ இல்லை அப்படின்னா சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை பக்குவப்படுத்தி கொண்டார். அதாவது ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்தார், பிறகு கொஞ்ச நாள் வந்து தேன் கலந்த நீரை இருந்தார், அப்புறம் வெறு நீரை இருந்தார், அப்புறம் நீரை கூட உண்ணாமல் ரொம்ப நாள் இருந்தார். அதுக்கு பிறகு என்னை உடம்பை பக்குவப்படுத்தி கொண்டு உள்ளே போய் தன்னுடைய உள்ளொலியை பெருக்கிக் கொண்டு மிகப்பெரிய ஒரு சக்தி தவத்துல வந்து 1000 மடங்கு உஷ்ணத்தை நம்ம உண்டு கொண்டாந்தார். அப்படி மிகப்பெரிய ஒரு உஷ்ணத்தை உண்டு பண்ணி அதிலேயே அவர் கரைந்து விட்டதாக கற்பூர மனக்கின்றது என் உடம்பு முழுவதும் கனவெடுத்ததையும் கலந்த நிறமதுதான் பாட்டு அருமையான பாடுவார். அப்படியே அவர் வந்து அந்த வெளியிலே அவர் கலந்ததாக நினைக்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் இல்லையா? ஆனா அகைச்சாண்டில் நம்ம வந்து இது மறுக்கவே முடியாது. ஏன்னா காற்றாலே, திவியாலே, ககனமதனாலே, கண்ணனாலே, புனராலே, கதிராதியாலே, குற்றாலே, தீயாலே, கொலைக்கருவியாலே, கோலாலே, பெருவேற்றம் குறைஞ்சாலே, எட்டாலே, இஞ்ஞாந்து மழியாதி எனக்கு வேண்டும் என்று இவரை பறித்தாங்க நிற்கே. ஏற்றாது இழிவு என இணையாதிரி உலகில் இந்தியரை தொகுதிய உலகை இறைவனையே தாழ்வி படித்தாரு. அதனால அது மறுக்க முடியாது. இது அப்துல் கலாம் வந்து டிவியில பேசும்போது ஒரு இடத்துல சொன்னாராம், பக்கத்துல சமீபத்துடைய வடலூர்ல வள்ளலார் வந்து தன்னுடைய உடம்பை காஸ்மிக் ரேஸா மாற்றி கொண்டார். தன்னுடைய உடம்பை வந்து காஸ்மிக் ரேஸா மாற்றி கொண்டு வெளியில் தொடங்குதாக அப்துல் கலாம் பேசிய ஒரு பேச்சு இருந்ததுன்னு நான் சமீபத்துல படிச்சிருக்கேன். அது வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கிறதுனா நிரூபிக்கணும். அதுதான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா இருந்துட்டு இருக்கு. அதை பற்றி ஆய்வுகள் நிறைய நாம் செய்யணும், செய்ய வேண்டியிருக்கு.
சரிங்க, ரொம்ப நன்றிங்க. அன்பர்கள் வேற யாருக்கும் வேற எதாவது கேள்விகளும் இருக்குல்ல?
ஐயா ருப்பெருஞ்சோதி தனிப்பேன், நான் ராஜி பேசுறேன் இருந்து. வணக்கம் டாக்டர் ஐயா, ரொம்ப அற்புதமா இருந்தது அவங்களுடைய பேச்சு சொற்பொழிவு எல்லாமே.
ரொம்ப நன்றிமா.
அப்படி உருகி உருகி அவர் வள்ளல் பெருமான் இயற்றிய பாடல்களையும் சரி, இல்ல அவருடைய கருத்துக்களையும் சரி, அவ்வளவு அனுபவித்து உருகி உருகி சொன்னீங்க, நாங்களும் அந்த அனுபவத்தை பெற்றோம். ரொம்ப நன்றி, அற்புதமா இருந்தது அவங்களோட பேச்சு. நீங்க எதுக்காக சன்மார்க்கு வந்தீங்க, தமிழ் மேல உள்ள பற்றுனால வந்தீங்கன்னு சொன்னீங்கயா, அதெல்லாம் மிக அற்புதமா இருந்தது. கூறிய கருத்துக்கள் எல்லாமே அனுபவிச்சு சொன்னீங்க. அவரது ஆன்ம ஒழுக்கத்தை வலியுறுத்தியதே நம்ம வள்ளல் பெருமான் தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய அற்புதமான கருத்துக்கள்லாம் சொன்னீங்க, அற்புதமா இருந்தது. உங்களுடைய பேச்ச கேட்க நாங்கதான் கொடுத்து வச்சிருக்கோம்யா இன்னைக்கு, அற்புதமான பேச்சியா.
அமெரிக்கா நீங்க வள்ளலாறு நினைக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
ஒரு மணி நேரம் போனதே தெரியலையே, அவ்வளவு அற்புதமான கருத்துக்கள்.
அது நேர்ல பேசும்போது நம்ம நல்லா இருக்கும்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். ஆள முகத்தை பார்த்து பேசும்போது தனி அறையில பார்த்து பேசிட்டு இருக்கேன். சரிமா, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிமா,
ரொம்ப அற்புதம்
ஐயா. ஐயா நான் ரவீந்திரநாதன் நாகப்பட்டினத்திலிருந்து பேசுகிறேன். ஓ வணக்கம் வணக்கம் ஐயா, நாகப்பட்டினமா? வணக்கம். ஆமா. ஐயா உங்களுடைய தந்தையார் எனக்கு மிகவும் பழக்கமானவர், தலைமையாசிரியர் ஜெயராம் அவர்கள். நாங்கள் பலமுறை உரையாடி இருக்கிறோம் சென்னையில் இருக்கும்போது. உங்களுடைய உரையை எனக்கு கேட்க வேண்டும் என்ற மிகவும் ஆவல் நாட்களாக இருந்தது. அதை இன்று கேட்க வேண்டிய ஒரு அருள் கூர்ந்தது. நீங்கள் ஒரு படித்த சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர் என்ற முறையிலே மெய்யறிவே மெய்யாகி விளங்குகின்ற விளக்கு அப்படின்னு ஐயா அவர்கள் அருள் விளக்கம் அவையில கூறுவார்கள். அது போல நீங்கள் வந்து சிறந்த முறையிலே மெய்யறிவை டச் பண்ணிருக்கீங்க, தொட்டு அதை எங்களுக்கும் விளக்கமாக
நாகப்பட்டினம் சங்கம் தான். நாகப்பட்டினம்தான் அந்த சன்மார்க்க சங்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் செயல்பட்டு இருக்கு. அந்த காலத்துல இருந்து தர்மசாலையில இருக்கக்கூடிய உருவமே வள்ளலார் திருவுருவமே நாகப்பட்டினத்துல இருந்து உள்ள அன்பர்கள் கொடுத்துதான் சொல்றாங்க. செய்தி ஒண்ணு உண்டு, அங்க இருக்குல்ல தர்மசாலையில வள்ளலார் திருவுருவம்.
நான் விரைவில் உங்களை விரைவிலேயே நான் உங்களை நேரிலே பார்த்து நீங்கள் செம்மனார் கோயிலே நீங்கள் பணியாற்றுவதாக நான் அறிந்தேன். ஆமா, ஆகவே நான் அங்கே அடிக்கடி நான் வருவதால் நான் உங்களை நேரில் கண்டு உங்களுடைய வாழ்த்து பெறுவதையும் நான் மிகவும் அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய உரை மிகவும் சிறப்பாக இருந்தது. மெய்யன்பர்களுக்கு மெய்யை
நன்கு விளக்கினீர்கள். அது எந்த விதமான ஐயாவுடைய வாக்குகளை நல்ல முறையிலே அறிந்து அதை சீர்பட மக்களுக்கு புரியும்படி, தொண்டர்களுக்கு சங்கத்தவர்களுக்கு புரியும்படி மிகவும் சீர்மையுடனும் நேர்மையுடனும் சன்மார்க்க நீதியுடனும் நீங்கள் விளக்கியதற்கு உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.
ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா, நன்றியா. ஹலோ
ஹலோ ஐயா, ஐயா வேற யாருக்கும் எந்த கேள்விகளும் இருக்கா? இல்ல யாருக்கும் கருத்து நினைக்கிறீங்களா?
ஐயா டாக்டர் ஐயா நன்றியா. ஜெயராஜ் பேசுறேன்.
நன்றியா, நன்றியா,
நன்றியா. அற்புதமான பேச்சியா, எல்லா பாடல்களையும் நீங்க மேற்கோள் காட்டினீங்க.
பாடல்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு உள்ளார, ஏகப்பட்ட செய்திகள் அது இருக்கு. ஏதோ குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த மேக்சிமம் என்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லணுமோ அதை சொல்லியிருக்கிறேன்.
மனநமிலா பெருவாழ்வு முதல் பாட்டு நினைந்து நினைந்துன்னு சொன்னீங்களே, உண்மையிலேயே அது உருக்கமான
பாடலையா? அதுக்கு வந்து கிருபானந்த வாரியாரு வந்து அது ஒரு பெரிய ஒரு உரையை போய் இது பேசியிருக்காரு, ஓயிருக்காரு, நான் கேட்டிருக்கேன். அது மாதிரி அந்த வாழ்வு சதாசியம் அது பாடும்போது ரொம்ப உருக்கமா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும்.
நன்றியா, ரொம்ப சந்தோஷம்யா, ரொம்ப நன்றியா.
நன்றியா,
சந்தோஷம்யா. பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையா.
ஐயா இப்போ ஒரு ஐயா இன்று நம்மிடையே அருமையான ஒரு சொற்பொழிவை தந்து சுத்த சன்மார்க்க நெறியில் நம்ம எல்லாம் ஆழ்த்திய மருத்துவர் ஐயா ஜெய ராஜமூர்த்தி அவர்களுக்கு மிகவும் மிகவும் நன்றி ஐயா. இதுல வந்து ஒரு சன்மார்க்க தமிழ் மலையில வந்து இவ்வளவு நேரம் நாங்க நினைஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய கணீர் என்ற குரலும் தெல்ல தெளிவான பேச்சும் மடை திறந்த வெள்ளம் போல வந்த அருட்பாக்களும் சிங்கர் டிப்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து பளிச்சுன்னு ஒரு 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 டாபிக்ல இருந்தும் அருமையான சன்மார்க்க அருட்பா பாடல்களை பாடி எங்களை எல்லாம் ஒரு இன்ப மலையிலே நினைய வைத்தீர்கள் ஐயா, மிகவும் நன்றி. ஒரு மருத்துவராக இருந்து பல்வேறு பணிகள் இருந்தாலும் நம்முடைய அழைப்பை ஏற்று நம்மோடு இன்று தன்னுடைய சுத்த சன்மார்க்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நம்முடைய ஜெய ராஜமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நம் அனைவரின் நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி ஐயா.
மிக்க நன்றி ஐயா. வணக்கம்.
மிக்க நன்றி ஐயா. தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் சுற்றம் நட்பும் மற்றும் அனைவரும் ஆன்மலாபம் பெற்று சீரும் சிறப்போடும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் வள்ளல் பெருமானின் துணை கொண்டு விண்ணப்பம் செய்கின்றோம் ஐயா.
நன்றி, வணக்கம் ஐயா. நேரம் வந்தா வாங்க சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
கண்டிப்பா சந்திக்கலாங்க ஐயா. ஐயா ஐயா இப்போ நம்ம வந்து விண்ணப்பம் வாசிப்போம். ராஜியம்மா நீங்க இந்த விண்ணப்பத்தை வாசிக்கிறீங்களா?
அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அருப்பெருஞ்சோதி சத்திய சிறு விண்ணப்பம். அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாவண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்தி தருதல் வேண்டும். எல்லாம் ஆகிய தனிப்பெரும் தலைமை அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே, தேவரி திருவருள் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அருப்பெருஞ்சோதி திருவரு பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். தற்குருநாத சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அருப்பெருஞ்சோதி திருச்சிற்றம்பலம்.
நன்றிங்கம்மா. டாக்டர் ஐயா நீங்க நம்ம ஜோதி பாடல் நீங்க பாடுவீங்களா ஐயா?
ஜோதி 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 செய்யமா, நீங்க யாராவது பாடிங்க, பாட வராது. நீங்க பாடிக்க
இல்லைங்க? இல்ல இல்ல, அது ஆமா பாடணும்னு இல்லைங்க, நீங்க படிச்சா கூட ஓகே தாங்கய்யா.
ஜோதி ஜோதி ஜோதிஷியமா, நீங்க யாராவது தெரியாது தெரிஞ்சவங்க இருக்காங்களா கேள்வியா?
இல்ல பாடலாம்யா. சரிங்க, ராஜியம்மா
நீங்களே ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏறு ஜோதி வீறு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனை ஆடல் நீது பாதனை வாதி ஞான போதனை வாழ்க வாழ்க நாதனை அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி சித்திரு சிற்றம்மா.
நன்றி. அந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு வருவோம். இத்தனை நேரம் நம்மிடையே நம்முடன் கலந்து கொண்ட அனைத்து ஆன்மனைய சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதோடு நிறைவு செய்வோம். வாழியினை தூக்கி வைத்த கரதலங்கள், வாழி எல்லாம் வல்ல மணிமன்றம், வாழி நடம், வாழி அருட்ஜோதி, வாழி நடராயன், வாழி சிவஞான வழி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, சத்குருநாதா சத்குருநாதா, சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாத்தா, திருச்சிற்றம்பலம். நன்றி, வந்தனம், வணக்கம். எல்லாருக்கும் நன்றி. இத்தொடர் நம்ம இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். நன்றி ஐயா, டாக்டர் ஐயா, ரொம்ப நன்றி. ஐயா
வணக்கம். ஐயா வணக்கம். நன்றி
நன்றி
டாக்டர் ஐயா, ரொம்ப நன்றி ஐயா, வணக்கம்.
நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா, வணக்கம் வணக்கம் ஐயா, எல்லாருக்கும் வணக்கம்.
அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை ஐயா.